கர்த்தரா இயேசுதான் குறிக்குது. அப்ப அந்த நீல கலர் எதுக்கு அடையாளம் அப்படின்னாக்கா, அது வந்து கர்த்தரா இயேசு உண்மை உள்ளவராக தான் சாகிற வரைக்கும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவராக இருந்ததை அங்கே குறிக்குது. நம்ம கலர்ஸ் கூட பைபிள் இருக்குதுங்க, அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் வரும் வகுப்புகள்ல நம்ம பிற்காலங்கள்ல படிக்கலாம். அடுத்தபடியா ரத்தாம்பரம், ரத்தாம்பரம்னா அந்த ரெட்டு, இங்கிலீஷ்ல பார்த்தா ரெட்டு, அது எதை குறிக்குதுன்னா கரெக்ட், அவருடைய அந்த ரத்தத்தின் மூலம் உலகத்துக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஆமா ஈடுபலி, அவருடைய மீட்கும் பொருளை குறிக்கிறதாக்குது. அடுத்தது சிவப்பு, அதாவது ரத்தம், அதாவது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா பர்பிள், மெரூன் கலர்ல, அந்த ட்ரெஸ் யார் போடுவாங்க, ராஜாக்கள் இல்லைன்னா ஆசாரியர்கள் போடுவாங்க. அப்போ கர்த்தராக இயேசு எப்படி இருக்கிறார் இந்த உலகத்தின் மேல், ராஜாக்களும் ராஜாவும் ஆசாரியரும், அப்ப அதுக்கு தகுதி ஆயிட்டு இருக்கிறார் அவர். அதான் அந்த மூணு, அந்த மூணு கலர் அங்க ரொம்ப கிளியரா குறிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வகையில இந்த ஆசாரிய பெண் கூடார திட்டம் இந்த சுவிசேஷம் யுகத்துல, இந்த கிறிஸ்தவர் யுகத்துல தம்முடைய சபையை பத்தி அருமையாக அங்க விளக்கிட்டு இங்க நம்ம பாக்குறோம். அப்ப மூணு ஸ்டெப்ஸ், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் உண்மை உள்ளவர்கள் பத்தி நம்ம பாக்குறோம். அப்ப பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி போறாங்க. அடுத்த வாரத்துல இந்த ஆசிரியப்பு கூடாரத்துல நடந்த மிக முக்கியமான இரண்டு பலிகள் பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் தேவன் தாமே உங்களை வழிநடத்து போறாங்க.
கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடமானது பாவ நிவாரண பலிகள், த அட்டோன்மெண்ட் டே ஆஃப் சாக்ரிஃபைசஸ் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த அந்த தலைப்பானது ஆசிரியப்பின் கூடார திட்டம். ஆசிரியப்பின் கூடார திட்டம் தேவன் ஏன் எதுக்காக கொடுத்தார் அப்படிங்கிறது குறித்து நம்ம போன வாரத்தில் விவரமாக பார்த்தோம். ஆசிரியப்பின் கூடாரம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, அதுக்கு அதற்கு ஒப்பான ஆலயம், ஆலயம் கூட இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் கூட தேவன் இந்த ஆசிரியப்பு கூடார திட்டத்தை ரொம்ப கவனமாக செய்ய சொல்லி மோசையிடம் அவர் வந்து கட்டளை கொடுத்திருந்தார். அப்போ அப்படி இருக்கும்போது அதனுடைய நிழல்கள் குறித்து நம்ம நிஜத்தை குறித்தும் நம்ம பார்த்தோம். அப்போ இது என்னன்னா பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்த ஒரு விஷயமாக இருக்கிறது குறித்து நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆசிரியப்பு கூடாரம் பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த தொடர் வேத பாட வகுப்புல நம்ம ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் இதில் வச்சிருக்கோம். ஏன்னா அது மாத்திரம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நேரடியாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேல அநேக சத்தியங்கள் அதில் மறைந்திருக்குது, அதை குறித்து நம்ம பின்வரும் காலங்களில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஆசிரியப்பு கூட தான் அங்கே தேவனை தொழுது கொள்ளும் முறை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமில்லை, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் வாசம் செய்வதற்காக இந்த ஆசிரியப்பெண் கூடார திட்டத்தை அவருக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆசிரியப்பெண் கூடார திட்டத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் வேலை செய்வதற்கு சில ஆட்களை நியமித்தார். அதுக்குன்னே ஒரு கோத்திரம் அவர் தெரிந்து கொண்டார், லேவி கோத்திரம். அவர் லேவி கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டு அதிலும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், அப்புறம் வந்து இன்னும் இந்த தட்டுமுட்டு பொருட்களை அவர்கள் எடுப்பதற்கு லேவி கோத்திரத்திலும் மூன்று பிரிவுகள் இருந்தாங்க. அதாவது கெர்சோனியர், மெராரியர், கோகாத்தியர் அப்படிங்கிறவங்க மூன்று ஜனங்களை, மூன்று ஜனங்களாக அதில் பிரித்தார். அதில் அந்தந்த ஜனங்கள் தான் அந்த வேலைகளை செய்யணும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை குறிக்கிறதாக இருக்குது. அநேக அர்த்தங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பழைய பாட்டு காலத்தினுடைய எல்லா காரியங்களும் இந்த சுவிசேஷ காலத்தில் வாழ்கிற சபையினுடைய சபைக்கு நிழலாக தேவன் அருமையாக வச்சிருக்கிறது நம்ம பாருங்க. இதில் வந்து அநேக பலிகள் செலுத்தப்பட்டன. அதில் வந்து அநேக பலிகள் சொல்லும் போது பாவ நிவாரண பலி, அப்புறம் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இப்படி பல விதமான பலிகள் தேவன் செய்ய சொல்லியிருந்தார். அநேக பலிகள் அங்கே நிகழ்த்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்மளுடைய சப்ஜெக்டில் என்ன மட்டும் நம்ம படிக்கலாம்னா பாவ நிவாரண பலிகள் குறித்து மாத்திரம் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த பாவ நிவாரண நாளில் அவர்கள் செலுத்திய பலிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக நம்மளுக்கு எந்த விதமான விளக்கத்தை, என்ன பாடத்தை தேவன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ பாவ நிவாரணம் என்று சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை பாவ மன்னி நிவர்த்தி, பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டபடி அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பாவ நிவாரண பலிய நாள் அப்படின்னு என்ன, இதை பத்தி நம்ம முதலாவது வசனங்கள்ல நம்ம படிக்கலாம். லேவிய ராகமம் 16 அதிகாரம் 6-10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லேவிய ராகமம் 16 அதிகாரம் 6-10.
தன்னுடைய பாவங்கள் நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்து வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொடுத்து கர்த்தருக்கு என்று ஒரு சீட்டும் மோக்கராக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கு என்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கு என்று சேர்த்து சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி மோக்காராக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிலத்தில் உண்டாக்கவும் அதை போக்கடா குணாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோடு நிறுத்தி.
அப்போ இதுதான் வந்து அங்க பாவ நிவாரண பலிக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு காளை மற்றும் ஒரு வெள்ளாட்டு கடா. அப்ப அந்த பாவ நிவாரணத்துக்காக செலுத்தப்பட்ட பலிகள் பார்க்கும் போது இங்க ஒரு காளை முதலாவது கொண்டு வரணும், அதை தொடர்ந்து இரண்டு வெள்ளாட்டு கடாக்கள் வரணும். அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்கள்ல சீட்டு போடுவாங்க, ஒன்று கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு, இன்னொன்னு போக்காடாக விடப்படுறதுக்கு சீட்டு விழுந்த ஆடு. அப்ப கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு எதுக்காகன்னா அது பலி செலுத்தப்படுறதுக்கு. போக்காடாக அப்படின்னு சொல்லும் போது அதை எங்க கொண்டு போய் விடணும், வனாந்தரத்துல கொண்டு போய் விடணும், அதை தகுந்த ஆல்வாசமாக கொடுத்து வனாந்தரத்துல கொண்டு போய் விடணும். இப்போ முதலாவது காளையனுடைய ஒரு பலி, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளாட்டு கடவனுடைய பலி. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பாவ நிவாரண பலி என்றால் என்ன அப்படின்னா, ஜனங்கள் செய்கிறது வருஷமெல்லாம் செய்கிற பாவங்களை இல்லாமல் செய்கிற பலி. அவன் அந்த பலி செலுத்துவதன் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக கருதப்படும் இல்லைங்களா, அதுதான் வந்து அதுக்காகத்தான் செய்யப்பட்டது. அப்புறம் அந்த பாவ நிவாரண நாளில் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி ஆரம்பிச்சுக்குவாங்க, திருப்பியும் அடுத்த வருஷம் அதே பாவ நிவாரண நாள் அது வரும். 7-10 அது அது வந்து அவங்களுக்கு அது ஓய்வு நாள். எல்லாரும் யார் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாம் வந்து சுத்தமாக இருக்கணும், குளித்து சுத்தமாக துணிகள்லாம் போட்டு அவங்க வந்து இருக்கணும். அதில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது தேவன் ஒரு விசேஷமான கட்டளை கொடுத்தது, ரொம்ப முக்கியமான நாள் அது. இஸ்ரேல் ஜனம் ஒரு பெரிய பண்டிகை நாள் மாதிரி, பாவ நிவாரணம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, பாவ மன்னிப்பு. அப்படி இருக்கும்போது பாவ நிவாரண பலி இது வந்து வருஷத்தில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நடத்தப்பட்டது அப்படின்னா, லேவி ராகமம் 16:30. ஆமா, உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய, அதான் பாவ நிவாரண பலி. வருஷத்துல எத்தனை முறை அப்படின்னு சொல்லும் போது 34 பாருங்க. அப்போ வருஷத்துக்கு எப்படி, எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தேதி வந்து 29 பாருங்க, 29 படிங்க போதும். 7 அது 10 அதான் வந்து அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. இதுல 7-10 ஏதாவது விஷயங்கள் இருக்குதுன்னா அது கூட இருக்குது தேவன் வந்து. அதனால்தான் 7-10 அதெல்லாம் வந்து நம்ம அது வெளிப்படுத்துறவா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மேன்மையான சத்தியங்கள் தேவன் நடத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் குறிச்சு நம்ம இன்னைக்கு இல்லை, நம்ம படி போறோம். இப்போ நம்ம பாவ நிவாரண பலியில செலுத்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும் போது, பாவ நிவாரண நாளில் வந்து முதலாவது ஒரு காளை அங்கே பலி செலுத்தப்பட்டது. அதான் சொன்னாரு அந்த வசனத்தை நான் படிக்கும் போது, தேவராகமம் 16 அதிகாரம் 6 வசனம் படி திரும்பியோ. யாருக்காகனா தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். ஆரோன் என்றவர் யாரு? பிரதான ஆசாரி இல்லைங்களா? மோசே இருந்தாரு, மோசேவுடைய சகோதரர். அவர் தான் வந்து ஆசிரியர் குகாரத்துல வேலை செய்யக்கூடிய பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் அவர் தான். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன பண்றாரு? பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு காலையை சேர பண்ணி அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஒரு காலை இந்த வழியான உழவரும். அப்போ அந்த பாவ நிவாரணம்னால அவங்க காலையிலே நேரத்திலே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து சணல் நூல் கச்சை, அதாவது சணல் நூல் துணி, சணல் நூல் கச்சை இடைக்கச்சை அவங்க கட்டணும். பாகை தலையில புல்லா வைக்கணும், அது வந்து வெள்ளையில பதே சணல் நூல் தான் இருக்கணும். அந்த 6 மேல் வசனத்தை நீங்க படிச்சா அதை பத்தி நம்ம படிக்கலாம், அப்போ படிக்கலாம். அநேக வசனங்கள் நம்ம படிச்சுட்டு தான் டைம் ஆகுன்றதுனால சில விஷயங்களே நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். அதாவது 16 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. அப்படி வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து அங்கதான் நம்ம பார்க்கணும், துணியினுடைய விஷயத்துல கூட நிறைய அடையாளங்கள் இருக்கு. அது வந்து வேற ஒண்ணு இல்லை, அது வந்து அந்த பலியை செலுத்தும் போது அது பரிசுத்தத்தை குறிக்கிறதாக இருக்குது. அதை பத்தின நம்ம இப்ப இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த துணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது வந்து அந்த பைன் லினன், சணலுங்கிறது வந்து பைன் லினன், அதாவது காட்டன்ல நல்லா ஒயிட்ல இருக்கணும் அந்த துணி. அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான கட்டளையாக இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா, அந்த அப்புறதான் ஆசாரியர் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஒரு காளையை, அவர் காளையை வந்து உள்ள கொண்டு வர்றார். அப்ப காளையை உள்ள கொண்டு வந்து இப்ப காளையை பலி செலுத்த முறை எப்படின்னா, காளையை பலி செலுத்த உங்களுக்கு தெரியும், பிரகாரத்துக்குள் வேலை செய்கிறவர்கள் லேவியர், இதுல வேலை செய்கிறவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர் பிரதான ஆசாரியர். இது மூன்று வகுப்பாரை குறிக்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து அழைக்கப்பட்டவர்கள் நிலைமை குறிக்குது, இது தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமை குறிக்குது, இது வந்து உண்மை உள்ளவர்களே. மூன்று திரைகள் இருக்குது, இது ஒரு வாசல், இது வந்து ஒரு கதவு, இது வந்து ஒரு திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மூன்றும் நம்ம பார்க்கிற மூன்றுமே யார் தானா பெற்றாங்க ஏற்றுட்டான். அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த திரைக்குள்ளால இந்த திரை இந்த வேலை செய்கிறவா இதுக்குள்ள வர முடியாது, இது வேலை செய்கிறவா இதுக்குள்ள வர முடியாது என்பதெல்லாம் நம்ம படிச்சோம். அப்போ இவர்கள் யாருன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அல்லது விசுவாசிகள். இவர்கள் யார் அப்படின்னாக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ இவர்கள் உண்மையுள்ளவர்கள் இருக்கும் போது இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இவர்கள் இயேசு கர்த்தரா இயேசுமே விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்கள். இது எப்படி இன்னொரு சொன்னா, மனித நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, மனுஷனுடைய சுபாவத்தில் இருக்கிறது, ஆனா இயேசு மேல் மாத்திரம் விசுவாசம் இருக்குது. ஆனா இங்க எப்படின்னா, இயேசு மேல் விசுவாசம் மட்டுமில்ல, அவருடைய சத்தியத்தின் படி நடக்கிற ஒரு நிலைமை, அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அதான் அந்த சத்தியம், நானே வலியும் என்கிற சத்தியமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, இது கூட இன்னொரு வகையில சொன்னா, சத்தியத்தின் படி நடக்கிற நிலைமை ஒரு மனுஷன் எப்போ ஸ்டார்ட் பண்றான்னா, அவன் ஜலத்தினால் பிறக்கும் போது. ஜலத்தினால் சொல்லும் போது ஒரு தேவனுடைய வசனங்களுடைய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தெரிந்து கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் அவன் ஜலத்தினால் முதலாவது பிறக்கிறான். பிறக்கிறாங்கிறது சரியான மொழிபெயர்ப்புன்னா கருத்தரிக்கிறான். அதான் அப்ப தன்னுடைய உள்ளத்தில் ஒரு புது சிந்தனை, தேவனுக்காக தன்னுடைய இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையை முழுவதும் இங்க ஒப்படைக்கிறதுன்னு சொல்றதுதான் இந்த திரையை குறி இந்த திரை குறிக்கிறது. அப்போ கர்த்தரா இயேசு சொன்னது போல, தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கே நான் உலகத்துக்கு வருகிறேன் சொன்ன அந்த ஒரு நிலைமையில இருக்கு. அதற்கப்புறம் மனுஷனான ஒரு வாழ்க்கை தான், ஆனா சிந்தனை முழுவதும் ஆவிக்குரிய சிந்தனை, ஒரு புது சிந்தனை. அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிற அந்த ஒரு நிலைமை, அதான் இந்த பரிசுத்த ஸ்தலம் குறிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு புது சிருஷ்டி நிலைமையில
அதாவது கருத்தரித்த நிலைமையிலாக வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த மரணமாகி திரையின் வழியாக அவங்க எங்க போவாங்கன்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுல முதலாவது சென்றவர் நம்முடைய கர்த்தராக அதுதான் இந்த திரையை குறிக்கிறது. திரையை ரொம்ப திக்கா இருந்துச்சு, 6 inch திக்னஸ் இருந்துச்சு. அது என்ன எதை குறிக்குதுன்னா மரணத்தை குறிக்குது. கர்த்தராக இயேசு கூட இந்த திரையில அவர் 3 நாட்கள் இருந்தார். அந்த மரணத்துல அவர் இருந்தார். அதற்கு பின்பு அவர் வந்து 3வது நாளில் அவர் உயிர்த்தெழுந்த தேவரிடத்தில் அவர் போனதை நம்ம பார்க்கிறோம், பரலோகத்துக்கு போனதாக பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இங்க வேலை செய்யக்கூடிய லேவியர்கள் பாக்குறாங்க, அவர்கள் தான் வந்து இந்த காலை உள்ள கொண்டு வரணும். காலை உள்ளே கொண்டு வரும்போது பிரதான ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் தான் அதனுடைய தலைமையில வச்சு அதை கொலை பண்றதுக்கு ஆர்டர் கொடுப்பார். அப்போ அந்த காலையில் எப்படி பலி செலுத்துவாங்க அப்படின்னா, இந்த பிரகாரத்துக்குள் அந்த காலையை கொலை பண்ணும். ஒரு காலையை வந்து கொண்டு வந்து கொலை பண்றதுன்றது சாதாரண விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்களா. அப்ப லேபர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் கயிறு பிடிச்சி எல்லாம் அவங்க இருக்கணும், எல்லாம் காலு கயிறெல்லாம் கஷ்டமும் இல்லைங்களா. எந்த விதத்துலயும் அது திமிரி எதாவது ஓயிடக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப குடிக்கிற ரொம்ப சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணமா இப்ப சில கடைகள் எல்லாம் மாம்ச கடைகள்ல போகும்போது அதுக்குன்னே தனி கடைகள் தனி ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க. அதுல சில முறைகள் இருக்கு. அப்படிதான் அதுதான் அதை வந்து அதை பண்ண முடியும். இங்க எப்படின்னா, இங்க வந்து பிரதான ஆசிரியர் தலைமையில கை வச்சு அதை வந்து கொலை பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அப்ப கொலை பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி பலி செலுத்துவாங்கன்னா, அப்படியே மாடு தூக்கி காலை தூக்கி இது மேல இருக்க மாட்டாங்க. மாறாக அந்த காலைக்குள் இருக்க வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது ரொம்ப உடல் உறுப்புகளில் ஜீவன் கொடுக்கிற உறுப்புகள், அதுதான் வந்து ஜீவனோட நிக்க வைக்கிற உறுப்புகள். அப்போ என்னென்னா தான் எடுக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதனுடைய ஹார்ட்டு, அதனுடைய கிட்னிஸு, அதனுடைய லிவரு, அப்புறம் அதனுடைய குடல்கள் மேல் இருக்கிற கொழுப்பு, இவைகள் எல்லாம் எடுத்து வந்து இதில் தகனம் செய்வாங்க. இதில் தகனம் செஞ்சு நெருப்புல மூட்டிடுவாங்க. நெருப்புல மூட்டி அது என்ன ஆகும்னா சாம்பலாகும். அப்போ சாம்பலாகும் போது அந்த சாம்பல் அங்கே கீழே விழுவோம், அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அது சாம்பல் வந்து தேங்கிறதுக்காக, அது எரியுது சாம்பல் வந்து தேங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுவார் பிரதான ஆசிரியர், என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவார். அந்த சாம்பல் எடுத்து அந்த முக்கியமான பொருட்கள் எரியிற அந்த சாம்பல் எடுத்து அந்த பாத்திரத்தில் போடுவார். பாத்திரத்தில் போடுறது மட்டும் இல்லை, அந்த பாத்திரத்தில் கூட அக்னி வைப்பார். அக்னியோடு எடுத்து போடுவார். இதில் என்ன அக்னி இருந்தோ அந்த அக்னியோடு அந்த சாம்பல் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கைப்பிடிகள் நிறைய ஒரு கைப்பிடி நிறைய சுகந்த வர்க்கம் எடுப்பார். அதாவது சாம்பிரன் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, திரைக்கு உட்பகமாக வந்தார். கூடவே என்ன பண்ணுவார்னா, இன்னொரு பாத்திரத்தில் அங்க காளையினுடைய ரத்தம் கூட அவர் எடுத்துருவார். காளையினுடைய ரத்தம் கூட இருக்கும். அப்போ இந்த பலி செலுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு காலையை கொலை பண்ணிட்டேன், கண்டிப்பா இது கொலை பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி உள்ளுக்கிற பொருள் எல்லாம் கிடைச்சு அதை வந்து கவனமாக இது வச்சு எல்லாம் எடுக்கிறதுக்கு இதுக்காக ரொம்ப டைம் ஆகிடும். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் கூட ஆகலாம் காலையிலேருந்து. அப்ப திரும்பி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து கொண்டு வந்து நேராக உள்ள வருவாங்க. இப்போ பிரதான ஆசிரியர் அவர் உள்ள வந்து அவர் என்ன பண்ணணும்னா, இந்த தூப பீடத்துல அந்த சாம்பலோடு இருக்கிறது அந்த நெருப்பு தலை அதையும் இதுக்குள்ள போடுவார். கூடவே கைப்பிடிகள் நிறைய அந்த சாம்பலாகி அவர் உள்ள போடுற. அதை பத்தி நம்ம படிக்கலாம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. லேவி ராகமம் 16:11.
இந்த ரூம் வழியாக இந்த ரூம் இந்த திரை வழியாக உள்ள போய்
கிருபாசனத்தை மூடத்தக்கதாக அந்த புகையை அவர் கிளம்பணும். அப்போ அது என்ன வேணும், பொருள ஒரு மிஸ்ட் மாதிரி மூடிடுவாங்க. அப்போ மிஸ்ட் மாதிரி மூடுறதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா உள்ள வரணும். அதாவது அப்படி செய்யாம அவர் உள்ள போயிட்டாருன்னா என்ன ஆயிடுவார், செத்து போயிடுவார், செத்துடுவார். அதனால சொன்னது சொன்னபடி நடக்கணும். அப்ப இந்த புகையானது இங்க கிளப்பும் போது அது போய் அந்த ரூம் முழுவதும் கிருபாசனம் முழுவதும் அது நிரம்பி அவர் உள்ள போவார். உள்ள போயிட்டு திரும்பி படிங்க சார், கண்டினியூ பண்ண அப்படியே தொடர்ச்சியா வாசி. பின்பு காலையின் ரத்தத்தில் கொஞ்சம் அவர் எடுத்து கீழ்ப்புறம்னா கிழக்கு திசையாக நின்று இனி கிருபாசனத்தின் மேல் இப்படி தெளித்து, அதாவது ரெண்டு பக்கமும் இந்த கேருபெண்கள் இருக்குது, ரெண்டு கேருபெண்களுக்கு மத்தியில் திருடி எடுத்த பேர் தான் கிருபாசனம். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா கிழக்கு திசையாக நின்று அப்படி போடுவார், கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அப்புறம் கிருபாசனத்துக்கு முன்பாக இது வந்து ரெண்டு டைம் அங்க வருது பாருங்க, அதாவது கிருபாசனத்தின் மேல் அப்புறம் கிருபாசனத்துக்கு முன்பாக அப்படின்னு என்ன அர்த்தம், இது சரியா புரியுது இல்ல. ஆனா ஆங்கில பைபிள் நம்ம பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கு. எப்படி எப்படி அவர் போட்டிருக்காருன்னா, அதாவது கிழக்கு ஆமா ஏழு தரம் அவன் வந்து தன்னுடைய விரலினால் அப்போ தொட்டு தொட்டு அவர் போகணும். எப்படி போடணும், என்ன மாதிரி போடணும் அப்படின்னா, அதாவது இப்படி ஒன்று போகணும், அப்புறம் இப்படி கிருபாசனத்தின் மேல் தெளித்து அப்புறம் கிருபாசனத்துக்கு முன்பால். ஆங்கில மொழிபெயர்ப்பு நம்ம படிக்கும் போது அதாவது அது அங்க அவருடைய சரியான அர்த்தம் அங்கே வருது. அப்போ இது வந்து எந்த ஒரு ஷேப்ல அவர் போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த கிருபாசனத்தின் மேல அவர் ஒரு சிலுவை வடிவில் போடுறாரு. அதுதான் வந்து அங்கே அந்த வசனத்தினுடைய சரியான, நீங்க ஆங்கில பைபிள் யாராவது நீங்க நீங்க யாருமே கொண்டு வருதில்ல, ஆனால் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அது ஒரு சிலுவை வடிவத்தில் அவங்க போடுவாங்க. அப்போ இதுதான் வந்து அந்த ரத்தத்தை தெளிக்கிற விதம். இப்போ என்னன்னா இந்த காலையை அவர் வந்து அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்து இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு இங்க கூட தூபபீடத்துல வந்து அவர் போட்டு அந்த புகையெல்லாம் கிளப்பி அப்புறம் அந்த புகை இந்த ரூம்ல ரொம்பி அதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ள போய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள போய் கிருபாசனத்தின் மேல அந்த ரத்தத்தை சிலுவை வடிவத்தில் அவர் போட்டு ரிட்டர்ன் வருவார், வெளியில வருவார். வரும்போது மத்தியானம் ஆயிட்டு, காலையில சாயங்காலம் மத்தியானம் ஆயிட்டு அப்படியே போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே ரெண்டு வெள்ளாண்டு கடவு போனாலும் உள்ள ரெடியா கட்டி வச்சிருப்போம். அந்த வேலையை முடிஞ்சாலையும் அப்புறம் பிரதான ஆசிரியர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த ரெண்டு ஆடுகள் வந்திருக்கும், அந்த ரெண்டு ஆடுகளை என்ன பண்ணணும், அதுக்கு முன்பாக இன்னொரு வேலை கொடுங்க, அதுக்குள்ள நீங்க நோட் பண்ணணும். இப்போ இந்த காலையினுடைய உடம்புக்குள்ள இருந்த முக்கியமான உறுப்புகள் தான் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, தகனம் பண்ணிருக்கிறாங்க. மிச்ச பொருளுங்களே இருக்குது இல்லைங்களா, தோல் இருக்குது, அப்புறம் காலு தலை, அப்புறம் வந்து இன்னும் அதனுடைய சாணம் இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வேற வேலை இருக்குது, அதை பத்தி நீங்க படிங்க. அதாவது 27 வசனம், 16 அதிகாரம் 27, லேவிய ராகமம் 16:27. இதை எங்க கொண்டு போய் அடிக்கணும், பாளையத்துக்கு புறம்பே. அவன் பாளையத்துல யார் இருக்கிறாங்க, ஜனங்க ஜனங்க குடி இருக்கிறாங்க, அந்த பாளையத்துக்கு வெளியில கொண்டு போய் அதை அடிக்கணும் அப்படின்றார். அப்போ இதுக்கே வந்து ஒரு டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த காளையினுடைய வேலையை முடிந்த பின்பு அவர் ரிட்டர்ன் வெளியில வரும்போது அங்கே ரெண்டு வெள்ளாட்டு கடாக்கள் அங்கே வருகிறது நம்ம பார்க்கணும். அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம், வெள்ளாட்டு கடாக்கள் பத்தி, அதாவது 16:15 பாருங்க, 16:15.
பின்பு எனக்குடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காலையின் ரத்தத்தை தெளித்தது
இல்ல. இன்னொரு அதுக்கு முன்பாக 8 வசனத்துல நம்ம படிக்கலாம், ஏற்கனவே படிச்சதுதான். அதாவது 7 வசனம் பாருங்க, 7.
அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாத வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி.
இப்ப நன்றி
அதுக்கு உள்ள கொண்டு வந்து அதை கட்டி வச்சிருப்பாங்க, ரெண்டு விரலாடி கலந்து வச்சிருப்பாங்க. இப்ப என்ன அப்புறம் என்ன பண்ணும்?
அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து எட்டாம் வசனத்துல
வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு சீட்டும் போக்காடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கு ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண முறையாக தேர பண்ணி.
அப்ப என்ன பண்ணணும்? வந்த ரெண்டு உள்ள வருது ரெண்டு வெள்ளாட்டு கடா, ஆனா இது உள்ள வரும்போதே தெரியாது, ஆசிரியருக்கு தெரியாது, ஆர்வமும் தெரியாது, இந்த வெள்ளாட்டு கடா தான் பலியாகும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. நன்றி பண்ணதை கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட் போடுவாங்க. சீட் போடும்போது கர்த்தருக்கென்று விழுக்கிற சீட்டு விழுக்கிற அந்த ஆட்டை அவர்கள் வந்து அதை தான் வழி செல்லும். அப்புறம் போக்காடாக விடப்படும் ஒரு விளையாட்டு கலை, அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து உயிரோட வைக்கணும், அது வழியாக கூடாது, அந்த வழி செலுத்தக்கூடாது. அதை வந்து ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அதை வனாந்திரத்தில் கொண்டு போய் விட சொல்லி அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். இப்போ என்ன ஆகுனா இந்த கர்த்தருக்கு சீட்டு விழுந்த அந்த ஆள் அதை அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரதநாசன் அவருக்கு தலை மேல கை வச்சு அதை கொலை பண்ணுவான். திரும்பியும் காலை கடத்தபடியாக வெள்ளாட்டு கடாவினுடையது. அதை பத்தி நம்ம 15 வசனத்துல படிக்கலாம்.
பின்புடைய
எப்படி
வெள்ளாட்டு கடாவை அவர் கொண்டு அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காலையில் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் நிர்வாகத்திற்கு மேலும் அதற்கு முன்பாகவும் தெரிந்து
போதும். அப்போ அவர் என்ன பண்ணார்? இப்போ
அந்த ஆடு வந்து அதையும் கொலை பண்ணி அதற்குள் இருக்கிற முக்கியமான உறுப்புகளை எடுத்து காலைக்கு எப்படி செஞ்சாரோ அதே போல தகனம் செஞ்சு அதே போல தூப்ப கலசத்தில் அந்த நெருப்புத்தனம் அந்த சாம்பல் எல்லாம் போட்டு அதே மாதிரி கைப்பிடிகள் நிறைய எடுத்து சாம்பராணி எடுத்துட்டு அவர் உழவும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளாடுக்கடா இருக்கிற மிச்ச பகுதியில் என்ன பண்ணோம்? திருக்கு அதே காலைக்கு எப்படி பண்ணாங்க அதே மாதிரி பாளையத்துக்கு உரமே கொண்டு போய் அதை வந்து சுட்டரிக்கணும், அக்னினால சுட்டரிக்கணும் சாம்பல் பண்ணி. இது வந்து அங்கே கட்டளை. அவர் வந்து உள்ள வருவார். இப்போ திருப்பியும் அந்த வெள்ளாட்டுக்கடாவினுடைய சாம்பல் எடுத்து உள்ளே வந்து திருப்பியும் இந்த தூப வீட்டுக்குள்ளே போட்டு இதுலேயும் கூட அக்னி இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? புகை கிளம்பும், அந்த புகையை ரொம்ப திருவாசனத்தை மூடணும். அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டு கீழ்ப்புறமாக நின்று அவர் அந்த ரத்தத்தை தெளிக்கணும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? காலைக்கும் வெள்ளாட்டு கடவுக்கும் இது செய்யக்கூடிய வழியில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா காலையினுடைய ரத்தத்தை 7 தரம் தெளிக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது 7 தரம் வர்றது. அந்த ஆட்டுக்கடவுடைய ரத்தம் ஒரே ஒரு முறை அங்கே தெளிக்கிறது நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து அந்த மற்றபடி எல்லாம் எப்படி காலைக்கு செஞ்சாரோ அதே தான் அங்கே செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது கூட இப்போ இதுக்கு டைம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாயங்காலம் 4 மணி கேட்டுருக்கோம். காலையில் இருந்து இந்த அவருக்கு துணியலாம். இப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து வெளியில் வந்து போய் எல்லாம் சுத்தமாக குளிச்சுட்டு இப்போ மகிமையும் அலங்காரமுமான உடை அணிவார். அப்புறம் தான் ஆசைகள் இந்த பைன்கள் அதாவது இந்த சணல்லான அந்த உடையை அவர் கழிந்து விட்டு மகிமையும் அலங்காரமுமான உடை போட்டு அந்த ஏகோத்து மார்பதக்கம் இதெல்லாம் போட்டு அதை அந்த தலைப்பாகை கூட மகிமையான தலைப்பாகை அது வைப்பார். அதெல்லாம் வச்சு அவரும் மோச ரெண்டு பேரும் வருவோம். இந்த வாசல் வழியாக வெளியே வரும்போது ஜனங்காலெல்லாம் நின்றுப்பான், நல்லா அப்படியே வந்து நின்றுருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மோசே ஜனங்கள் மேல் அப்படியே கை வச்சு அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய முகம் அந்த ஜனங்களால் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு தேவன் மகிமை கொடுப்பார் அவர் மேல. அப்ப ஜனங்கள் வந்து அப்படியே இது பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பாவ நிவாரணம் இதுக்கான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வார். இதுதான் வந்து பாவ நிவாரணம் முறை. அது மட்டும் இல்ல அந்த நேரம் அந்த டைம்ல அவர் அந்த மகிமையான அலங்காரம் உடை அவர் போடுவதற்கு முன்பாக சர்வாங்க தகன பலியாக இந்த பலிகள் செலுத்தினதுக்கு அப்புறம் சர்வாங்க தகன பலி கூட செலுத்துவார். அது எதுக்காகனா தேவன் இந்த 2 பலிகளையும் நேற்று கொண்டதுக்கு அடையாளமாக இன்னொரு சர்வாங்க தகன பலி கூட அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜனங்களை வந்து அந்த மகிமையான உடை அணிந்து ஜனங்களை அவர்கள் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிச்சு தேவனுடைய பேரெல்லாம் சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. வருஷத்துல ஒரு முறை தான் தேவனுடைய பேர் சொல்லுவாங்க. சும்மா நம்மள மாதிரி நிமிஷத்தை பற்றியும் சொல்றேன் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க சொல்லுவார் பிரதான ஆசாரியர். அப்போ தேவனுடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷமாக அவர்கள் வந்து வீடுக்கு செல்வார். இதுதான் வந்து அந்த பாவ நிவாரண நாளில் நடைபெற்ற பாவ நிவாரண பலிகள். இதில் வந்து ரெண்டு மிருகங்கள் அளிக்கப்பட்டது, ஒன்று காலை இன்னொன்று வெள்ளாடி. இப்போ நம்ம இதனுடைய விளக்கங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த பலிகள் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின் போது அப்போஸ்தலராகிய பவுல் அதை பற்றி எழுதும் போது எபிரேயர் 10:1 நம்ம படிக்கிறோம். போன வாரம் படித்ததை திருப்பி நம்ம படிக்கிறோம். 10:1 அந்த பலிகள் செலுத்தினாங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்ததாக கருதப்பட்டது அவ்வளவுதான். ஆனா அடுத்த நாள் வந்து திருப்பியும் பாவம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணமானது எப்படி இருக்குதுன்னா வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகளுடைய நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. அப்போ ஷேடோ தேவனுடைய இந்த காரியங்களில் இவைகள் இங்கே செலுத்தப்பட்ட பலிகள் ஆசிரியப்பு கூட ஒரு நிழலாக இருக்குது. அதில் செலுத்தப்பட்ட பலிகள் கூட நிழலாக இருக்கு. யாருக்கு? இந்த காலத்தில் வாழ்கிற சபையின் மக்களுக்கு. ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். அப்போ வரப்போகிற நன்மைகளின் பொருள் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். அப்போது அங்கே நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா காலே வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய பலிகள் மூலம் அவர்கள் பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகினர். ஆனாலும் கூட அடுத்த அந்த இப்ரேயர் 10:2 அதில் 2வது வசனம் பாருங்கள். காலை விளையாட்டு செய்யாது அப்படி இருக்கும் போது தேவன்யா அவ்வளவு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கூட பாருங்க நிறைய பேர் இன்னும் கூட இந்த மாதிரி காலை அப்புறம் விளையாட்டு கடை அது மாதிரி கொஞ்சம் சில பலிகளை பழகாத ஜனங்கள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா வசனம் ரொம்ப கிளீனா சொல்றது இது வந்து பாவ நிவர்த்தி செய்யாது, அது ஒரு நிழல். ஏன்னா அது வந்து வரப்போகிற நன்மைகளின் ஒரு நிழல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா முழு உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அப்போ முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்பட்டது அந்த ரெண்டு பலிகள், ஒன்று காலை ஒன்று வெள்ளாட்டுக்கடா. அப்படி இருக்கும்போது காலை வெள்ளாட்டுக்கடா இது யாருக்கு அடையாளம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கப்போம். சரி, அப்போ இந்த பலிகள் இது வந்து நிழலாக இருக்கும் போது ஏற்கனவே நம்ம படித்தோம் ஆசிரியப்பு கோளாரம் பரலோகத்தினுடைய சாயலாக இருக்கு, சாயலுக்கு ஒத்து இருக்கிறது நம்ம போன வாரம் படித்தோம். அப்போ அதுக்கு செலுத்தப்பட்ட பலிகள் கூட எப்படிப்பட்ட பலிகள்? நிழலான பரலோகத்தின் சாயல். அப்போ அதை பற்றி நம்ம வேணா படிக்கும்போது அதாவது எபிரேயர் 9:23 ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இல்லை இல்லை 9:23 எபிரேயர் 9:23 அதான் பரலோகத்தின் சாயலில் இருக்குது இந்த ஆசிரியப்பு கோளாரம். இவைகளினால் பாவ நிவர்த்தி எப்படி வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பலிகளால், காலை வெள்ளாட்டுக்கரா போன்ற மிருகங்களுடைய பலிகளினாலே பாவ நிவர்த்தி ஆக்கப்பட்டது. ஆனா பரலோகத்தில் உள்ளவைகளோ, பரலோகத்தில் இருக்க வேண்டியவைகளோ இவைகளிலும் விசேஷமான பலிகள் சரிங்களா. அது ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா த பெட்டர் சாக்ரிஃபைசஸ், அருமையான வார்த்தையை அங்கே பயன்படுத்திக்கிறாங்க. விசேஷமான பலிகள் மூலம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ அன்னைக்கு நினைத்த அந்த காலை வெள்ளாட்டுக்கார பலி ஒரு நிழல், இதை காட்டிலும் விசேஷமான பலிகள் செலுத்தப்பட வேண்டும். பல்லவத்துக்கு போனோம்னா இதை காட்டிலும் விசேஷமான பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரி ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக கொண்டு வரப்பட்டது அந்த காலை இல்லைங்களா. அப்போ அந்த முதலாவது அளிக்கப்பட வேண்டியது காலை, அதுக்கப்புறம் தான் வெள்ளாட்டுக்கடை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காலையினுடைய பலம் வேற, வெள்ளாட்டுக்கடையினுடைய பலம் வேற, ரெண்டுக்கும் பலம் இருக்குது. ஆனால் அவன் ஒப்பிட்டு பார்த்தா பலம், காலையினுடைய பலம் பல மடங்கு அதிகம். எக்காலத்திலும் அது வந்து ஈடாகவே ஆகாது. ஆடும் கல்நாட்டுக்காராகவும் காலை அதனுடைய விஷயமே வேற. அப்படி இருக்கும்போது இந்த காலை காலையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி நடந்தது. ஒரு அதுல ரெண்டு காலையே வரல, வெள்ளாட்டுக்காரா ரெண்டு வந்துச்சு, அதுல ஒன்னு அடிக்கப்பட்டது ஒண்ணு போச்சு. ஆனா காலை அப்படி இல்லை, வந்ததே அவ்வளவுதான், வந்ததே ஒண்ணுதான், உள்ள வந்துட்டாலும் எங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுனா. அவன் உள்ள வந்தா சித்தன் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, அது என்னதோ அது வழியாகும். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்பட்ட அந்த காலை யாரை குறிக்கும், யாரை குறிக்கும் கண்டிப்பா? இஸ்ரேல் ஜனங்கள் முழு உலகத்தின் ஜனங்களை குறிக்கும் போது முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக யார் வந்தார்? கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிற ஆட்டுக்குட்டி கொப்பாகவும் சொல்லப்பட்டது, அது வேறொரு குணநலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு பத்தி சொல்லும் போது அவருடைய குணநலங்கள் ஒரு ஆடு போல, அதாவது அடிக்கப்படுகிற ஆடு போல அவர் இருந்தார் அப்படி பாருங்க. அது வேற. ஆனா இங்க வந்து காலைக்கு ஒப்பாக ஆசிரியர் கோலத்துல அந்த பலி செலுத்த போது காலனுடைய பலிக்கு ஒப்பாக அங்க செலுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதான் நம்ம அங்க பார்க்கும் போது வரப்போகிற நன்மைகளின் பொருள் அப்படின்னா, வரப்போகிற நன்மைகளின் பொருள் என்னன்னா அகில உலகத்தின் ஜனங்களுடைய பாவ நிவாரணம் இல்லைங்களா, பாவ நிவர்த்தி. பாவம் பாவன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்க, என்ன விளக்கம் பாவம்? அதாவது பாவத்தை எப்படி நம்ம சொல்லலாம், எது பாவம் சொல்லலாம்? பாவம் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறது பாவம். அது சின்னதான் தெரியாது பெருசான அதுதான் பாவம். இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் அந்த பாவத்துல தான் இருக்கிறாங்க, ஆதாமனுடைய சந்ததி. அப்ப முழு ஆதாமனுடைய சந்ததிக்காக அவங்களுடைய பாவ நிவர்த்திக்காக யாரு வந்தாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே அதுதான் யாரு, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 5-6. ஆமா, எல்லாரையும் மீட்கும் பொருளால் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே, இவர் இதனுடைய சாட்சி இந்த 2000 வருட காலங்களாக அது சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை மீட்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இந்த காலை யாரை குறிக்குதுன்னா, காலையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு மற்றும் அவருடைய அந்த காலையினுடைய பலி, அவருடைய மாபெரும் ஈடுபலியை குறிக்கிறதா நம்ம பார்க்கணும். அதன் மூலம் ஜனங்களுக்கு என்ன இருக்கு, பாவத்திலிருந்து மீட்பு இருக்கிறது, பாவ நிவர்த்தி கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அங்க பிரதான ஆசாரியன் காலையை வந்து நம்முடைய கர்த்தரா இயேசு குறிக்கும் போது பிரதான ஆசாரியன் யாரை குறிக்கிறார்? நம்ம வேணா படிக்கலாம், வசனத்துல படிக்கலாம், அந்த பிரதான ஆசாரியன் யார்? ஏன்னா இதெல்லாம் வந்து மறைப்பொருள்களா இருக்குது, நம்ம நிதானமா தான் அது வந்து படிக்கணும். நான் போஸ்ட் போல சொல்லிக்கிறாங்க, நீங்க அவசர அவசரமா நம்ம படிச்சா நம்ம அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நம்ம நிதானமாக பகுத்து படிக்கும் போது ஒவ்வொன்றாக அதனுடைய அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். எபிரேயர் 9:11-12. பாத்தீங்களா, வரப்போகிற நன்மைகள் படிச்சவ அது சம்பந்தமான நித்தியமான மீட்பை அவர் உண்டு பண்ணிட்டார். அப்ப கிறிஸ்துவானவர் தான் யாருன்னா வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர். அப்ப பிரதான ஆசாரியர்ன்றது யாரு? அவரே தான். என்ன காலையும் அவரே தான், பிரதான ஆசாரியர் அவரே தான், அவரே தானா அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் ஆக்சுவலாக இங்கே காலை உள்ளே வரும்போது காலை தனித்தானே கத்தெடுத்து வைக்க முடியுமா? அது முடியாது. நிழலில் அவங்களும் அப்படி தான் காமிக்க முடியும். அப்போ நிழலை இருவேறு நிழல்களாக தேவன் காமிக்கிறார். ஆனால் ஒரே பொருளை குறிக்கும் இருவேறு நிழல்கள், ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை காமிக்கிறார். ஆனால் நிஜத்தில் ஒருவர் தான், ஆனால் நிழலில் ரெண்டு விதமாக தேவன் காமிக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். அப்ப காலை நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு குறிக்குது. அப்படி இருக்கும்போது காலையை கொலை பண்ற பிரதான ஆசிரியன் கூட யார் தான்? அவ இயேசு தன்னைத்தானே என்ன பண்ணிருக்கிறாரு, அதான் சொல்றாரு. இளங்கான இவங்களுடைய ரத்தத்தினாலே இல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா புருஷ ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னொரு வசனத்தில் என்ன நம்ம படிக்கலாம், எபிரேயர் 3:1. நம்முடைய அப்போஸ்தலரும் அப்புறம் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து இயேசு. அப்ப இங்க பிரதான ஆசிரியர் கூட இயேசு கிறிஸ்து தான் பார்த்தீங்கன்னா. எவ்வளவு அர்த்தங்கள் நம்ம நிதானமாக படிக்க வேண்டியது இருக்குது. இப்ப அப்படி இருக்கும்போது இந்த காலை உள்ள வருகிறது, அந்த காலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எந்த விதமான கூண் குருடு அப்புறம் முடம் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க வந்து பழுதற்றதாக இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு பலி செலுத்த வரக்கூடிய ஆடந்தாலும் சரி, அது காலையா இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான குறை இருக்கக்கூடாது. பழுதற்றதாக இருக்கணும் தேவனுடைய கட்டளை. இதெல்லாம் பற்றி நம்ம வேற அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டது. நிறைய வசனங்கள் படிச்சுன்னா டைம் வரணும் பாயிண்ட் கேட்க தெரியும். அப்ப அப்படி இருக்கும் போது அந்த பழுதற்ற அந்த காலை அதை யாரை குறிக்கிறதா இருக்குதுன்னா, அது இயேசு கிறிஸ்து மனிதனாக மற்றும் பரிபூர்ண மனிதனாக, பரிபூர்ண மனிதனாக எந்த விதமான பாவம் இல்லாதவராக பரிசுத்தம் உள்ளவரான அந்த பலிய பலியாக பலியான அந்த காலையாக அங்கு ஒப்பிடப்படுகிறார். அதை பத்தி எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. ஜீசஸ் பத்தி என்ன அருமையான ஒரு வார்த்தைகள் அங்க கொடுக்கப்படுது. கர்த்தர் எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும், எந்த விதமான கரை பெரிய இல்லாதவர், வானங்களை உயர்ந்தவரும். இந்த வார்த்தை ஏதாவது ஒன்னாவது நம்மளுக்கு ஒத்து வருமா? உலகத்தில் எத்தனை கோடி மக்கள்னால கூட யாருக்குமே இந்த வார்த்தை ஒத்து வரும். அவர் பரிசுத்தரும் அவர் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். அப்புறம் முடிச்ச அப்போ அவரே தான் அங்க கூட பாத்தீங்கன்னா பிரதான இவ்விதமான பிரதான ஆசிரியர். அப்ப ஜீசஸ் எப்படி இருக்கிறாருன்னா, காலையா கூட இருக்கிறாரு, அதே டைம்ல காலையினுடைய பலியாகவும் இருக்கிறாரு, அதே டைம்ல காலையை கொலை பண்ண பிரதான ஆசிரியராக கூட இருக்கிறாரு. பாத்தீங்களா? அப்போ பிரதான ஆசிரியர் என்று சொன்ன போது அந்த ஆசிரியர்களுக்கு மேல இருக்கிறவர், அவர் மேயர்களுக்கு மேல இருக்கிறவர், ஜனங்களுக்கு மேல இருக்கிறவர். அப்ப இந்த ஆராதனை விஷயத்துல இந்த ஜனங்களின் மத்திய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நம்பர் ஒன் யாரு? ஆதாரமாக படிக்கலாம் எபிரேயர் 5:5-6. பிரதான ஆசாரியாகிறதுக்கு கர்த்தரா இயேசு என்ன பண்ணல, தன்னைத்தானே உயர்த்தவில்லை, என்னுடைய குமாரன் இன்று நான் உங்களை ஜெனிப்பித்த சொன்னவரே அப்படி அவரை உயர்த்தினார். அப்படி நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த பிரதான ஆசாரியராக இதாக தேவனால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ ஹைபிரிஸ்ட் பிரதான ஆசிரியர் கூட நம்முடைய கர்த்தராக இயேசுதான் குறிக்கிறார். அப்ப பலியாக நியமிக்கப்பட்ட இந்த காலை அதை யாரை குறிக்கிறது? பலியாகிறதுக்குள்ளே உள்ள வந்திருக்கு. அப்போ பலி என்று சொல்லும் போது என்ன பலி? கர்த்தர் எப்ப பலியாகிறதுக்கு ஆரம்பிச்சார்? கல்வாரி சிலுவையில வந்து லாஸ்ட் இல்லைங்களா? அது வந்து லாஸ்ட். ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போ பலியாகிறதுக்கு? அவருடைய ஞான ஸ்நானத்துல இல்லைங்களா? அதை பத்தி நம்ம எபிரேயர் 10:7. ஆமா, தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் வருகிறேன். நம்ம ஜீசஸ் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, தன்னைத்தானே மனப்பூர்வமான பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக அங்க ஞானஸ்மரணம் பெற்றதை அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அதான் பலியாக நியமிக்கப்பட்ட காலை காலை உள்ள வந்துச்சுனாலே அது சாக வேண்டித்தான். அப்போ கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஞானஸ்நானத்துல என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு அப்ப உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்போ அங்க கர்த்தராக இயேசு அந்த பலியாக நியமிக்கப்பட்ட காளையாக இருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் எங்கிருந்து வந்தார், பரலோகத்திலிருந்து வந்தார். பூமியில எந்த ஒரு மனுஷனும் ஆதாமனுடைய பாவத்துக்கு சரணிக சமான விலை கொடுக்க முடிஞ்சா ஏற்கனவே நான் பார்த்தோம். அதை பத்தி மீட்கும் பொருள் எந்த ஒரு மனுஷனே கிடையாது. ஆயிரம் நீதிமன்ற சங்கல் கூட அங்க ஜீசஸ் சமமாக ஆகாது. அது மட்டும் இல்ல, ஆதாமனுடைய விலைக்கிரியமாக எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆதாமனுடைய பாவத்தில பிறந்தவங்க, அதனால சரணிக சமானம் ஆக முடியாது. அதனாலதான் கர்த்தர் எங்கிருந்து வந்துட்டாரு, பரலோகத்திலிருந்து வந்தார். மனப்பூர்வமாக இந்த ஒரு வேலையை, இந்த ஒரு பணியை, தேவனுடைய அந்த முக்கியமான நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்தார். அப்போ பரலோகத்தின் சாயலை விட்டு மனித சாயலுக்கு அவர் மாறினார். அதுல நம்ம மாதிரி பாவ சரீரம் இல்ல, மாறாக பரிபூரண சரீரம், நீதிமான் சரீரம், சுத்தமுள்ள சரீரம், அதுல தேவன் அவரை அனுப்பிட்டார். அந்த சரீரம் எதுக்காக இப்ப காலை உள்ள வந்தானாலும் எதுக்காக
மனிதனாக
அது இந்த உலகத்தின் பாவத்துக்காக பலி. அதான் உள்ள வந்தாலே அந்த காலை பலியாக இருக்கு. அந்த மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு இங்க வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப நெக்ஸ்ட் அதற்குள்ள இருக்கிற அந்த வல்லமையுள்ள உறுப்புகள், நல்ல பவர்ஃபுல் ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ், அவைகளை எடுத்து அதுல நம்ம போடலாம். அதுல போட்டு அதுல வந்து அந்த பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கம் எடுப்பாங்க. நல்ல நைஸ் குவாலிட்டி சாம்பிரான், கல்லுக்கல்லாம் போடுறது இல்லை, பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை அவர்கள் போடணும். அப்ப பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கம் என்ன? அப்போ உதாரணமா இந்த உறுப்புகள் எரிக்கிறாங்க பாருங்க, அதை வந்து எரிக்கும் போது அது அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் மனுஷங்களை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், மனுஷங்களை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். கூட வந்து இந்த பொடியாக்கப்பட்ட சுகந்த வர்க்கம் போடும்போது எப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்மெல் வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எது பொடியாக்கப்பட்ட அந்த தூப வர்க்கம் நல்ல ஸ்மெல் எது குறிக்குது அப்படின்னாக்கா, இது கர்த்தராகிய இயேசுனுடைய குணநலங்களே குறிக்கும். 30 வயது வரைக்கும் அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்னா, அதை பத்தி நம்ம வசனத்துல தான் நம்ம படிக்கலாம். அதாவது லூக்கா 2:52 இன்னொரு காலி மிஸ்டர் அது ஞானத்திலும், என்ன ஞானத்துல? சின்ன குழந்தையிலிருந்து அந்த ஞானத்துல வளர்ந்தார். அப்புறம் வளர்த்தியிலும்னா அந்த ஞானத்தின் வளர்ச்சியிலும், அப்புறம் தேவனுடைய கிருபையிலும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு உலகத்துல வந்த போது தேவனுடைய கிருபை அவர் கூட இருந்துச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்பாட்ல இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டெப்ல இருந்துச்சு. அப்போ அவர் வந்து அநேக முறை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, கொலை பண்ண முடியல. ஏன்னா இன்னும் வேலை வரவில்லை. அந்த வார்த்தைகள் அங்க நம்ம போட்டுக்கிறோம், யோவான் எழுதிக்கிறார். அந்த வேலை ஏனெனில் வேலை இன்னும் வரவில்லை. ஒரே ஒரு இடத்துல வந்து அவரை ஒரு மலையினுடைய முகப்புல கொண்டு வந்து நிறுத்தி தள்ளி விட்டுலான்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ கூட ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, அவருக்குள்ள போய் அப்படி போயிட்டார். அவங்களுக்கு அவங்களால டச் பண்ண முடியல. அப்போ அது மட்டும் இல்லை, இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அங்க கடைசி நேரத்தில் கூட தத்தி எடுத்து அவர் பேதர் ஒருத்தருடைய காது கட்டிட்டார். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாங்க, நான் இப்ப என்னுடைய பிதாவை நான் வேண்டி கொண்டா எவ்வளவு பேர் அனுப்புவாரு, 12 லேகியோன் எவ்வளவு தெரியுங்க? ஒரு லேகியோன் ஒரு லீஜன், இங்கிலீஷ்ல பார்த்தா ஒரு லீஜன், ஒரு படை. ரோமர்களுடைய அந்த கணக்கின் படி ஒரு லீஜன் எவ்வளோன்னா 5000 பேர். இப்போ இது 12 லேகியோன் போது 12 × 60 இல்லைங்களா, 60,000 யார் இருக்கிறாங்க, தூதர்கள். 60,000 தூதர்கள் கர்த்தராகிய இயேசு பாதுகாத்து சொன்னாங்க. ஆனா அந்த ஆமா சில கணக்கு 6000 கொடுக்குது, இருந்தாலும் கூட வந்து சில நம்பத்தகுந்த கணக்குகள் வந்து 5000 கொடுக்குறாங்க. இப்ப சில ஆங்கில வைவில் பின்னாடி செய்ய கூட கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம கணக்கு நம்மளுக்கு துல்லியமான கணக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு 60000 வைக்கலாம். ஆனா ஒரு குதிரையுடைய பலம் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 60000 குதிரையுடைய பலத்தோட அவர் இருந்தார். ஆனா அந்த வேலை வரும்போது என்னாச்சு, அந்த பாதுகாப்பு எடுக்க பட்டது, அந்த வேலை வந்தது இதாவே வேலை வந்தது சொன்னார். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா பாதுகாப்புகளும் அங்கே எடுக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய கிருபையிலும் அவர் வளர்ந்தார். அப்புறம் அந்த வசனம் லூக்கா 2:52, தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும். அவர் சொல்றீங்க மனுஷனுடைய தயவுல, மனுஷனுடைய தயவு கிடைச்சதா? அவனா கிடைச்சது மனுஷனுடைய தயவுல? எப்படி? அவர் ஒரு பரிபூர்ண மனிதர், ஆனா அவரு அவர் ஒருவர் தான் பரிபூர்ண மனிதர். அவர் சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் யாரு? பாவி ஜனங்கள். பாவி ஜனங்களுடைய அறிவுக்கும் பரிபூர்ண மனுஷனுடைய அறிவுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு. அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் இவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும், இவங்க கொடுக்குற ஆலோசனைகளுக்கும் இவங்க கொடுக்குற ஆலோசனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் கூட வளர்ந்து வரும்போது தன்னுடைய அப்பா செத்து போன பின்பு அப்பாவுடைய கடையில அவர் வந்து வேலை செய்யறார். அப்ப வேலை செய்யும் போது கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சொல்றாங்களே இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவர் தச்சன் அல்லவா, அவங்களுக்காக நான் போறேன். அப்போ அந்த கடையில வேலை செஞ்சு ஒரு ஒரு கடை வச்சா ஒரு 4 ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ டீ கடை வச்சு என்ன பண்றாங்க, 4 பேர் வந்து உட்காந்து பெரிய குடிச்சிட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி கடையில கர்த்தருடைய கடையில நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவன் 1000 பிரச்சனையில கவலை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம டிஸ்கஸ் பண்ணும்போது கர்த்தர் அப்படியே கேட்கறான், என்னப்பா என்ன பிரச்சனை? அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நீங்க சரியா அப்படின்னு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பா தானே இருக்கும், சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்கவே இல்லை. அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வகையில ஊரெல்லாம் பரவிடுச்சு. அப்போ மனுஷனுடைய தெய்விலும் அவர் வளர்ந்தார். அப்புறம் அதிகரிக்கும் போது அர்த்தம் வந்து அந்த புதியாக்கப்பட்ட தூப வர்க்கம் கர்த்தருடைய மாபெரும் குணநலங்களை அங்கே குறிக்கிறது பார்க்குறாங்க. அதுதான் அந்த 30 வரை அவருக்குள்ளாக வளர்ந்த அந்த குணநலங்கள். இன்னும் வந்து குழந்தை ஆவியருக்கு இருந்த காலத்திலிருந்து 30 ஞானஸ்தானம் வரைக்கும் அவருடைய அவரை வளர்த்துருந்து யார், அவங்க அப்பாவா அம்மாவா? அம்மா தான் ரொம்ப இஷ்டம், அம்மா மேலே தான் ரொம்ப பாசம் இல்லைங்களா? லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கும் சிலுவையில் தொங்கும் போது கூட அம்மா பார்த்தார் இல்லைங்களா, பேசினார். அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது பரிபூர்ண மனுஷன் இருக்கிறாரு, அவரு பாவி அம்மாவா இருக்கிறாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டாலும் கூட அவங்களுக்கு பதில் சொல்லவே தெரியல. அப்போ பரிபூர்ண மனுஷனுடைய சரீரம் அதனுடைய சக்தி பலம் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்போ கர்த்தர் அந்த அதை பத்தி சந்தேகங்களை கேட்கும்போது அம்மாவுடைய ஒரு வார்த்தை என்ன வந்துட்டே இருந்துச்சு, அப்படியா என்ன வந்திருக்கோம், அப்பா எனக்கு தெரியாதப்பா நீ வந்து இவரு யோசனைக்குரிய குழந்தை இல்லப்பா, நீ கடவுளுடைய தேவனுடைய குமாரன். அதே தான் சொல்லி 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 வளர்த்துட்டாங்க. அப்போதான் அவங்க அவருக்கு ஞாபகம் எல்லாம் வந்தாச்சு, ஓ நம்ம தேவனுடைய குமாரன். அதான் 12 சொன்னாரு அவங்களுடைய தாய் தகப்பனால வந்து கேட்கும்போது என்ன வந்து நீங்க வேண்டுக்கிறீங்க, நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டவா அப்படின்னு கேட்கிறார் 12 பையன். அப்போ அவர் புரிஞ்சுட்டு அந்த விஷயம். அப்போ எல்லா பத்தியிலும் அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, அவருடைய குணநலங்கள் தேவனுக்கு அடுத்தவர்களாக இருந்தது, தயாராக இருந்தது, அந்த வழி செலுத்துவதற்கு தயாராக அவர் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த சுகந்த வர்க்கத்தை எவ்வளோ எடுக்கணும், அவங்க ஒரு கைப்பிடி நிறையா எடுக்கணும். அப்போ எவ்வளோ அந்த கையில் பிடிக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும், அதுக்கு மேலே முடியுங்களா எடுக்க முடியுமா? அப்போ எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுப்பாங்க. அப்போ அது எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு தன்னால் முடிந்தவரை இந்த சரீரத்தில் எந்த அளவுக்கு இதை வந்து தேவனுக்காக அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளவு முழுவதும் தன்னை அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம், பாதி நம்மளுக்கு வைக்கிறோம் பாதி கடவுளுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஆராதனைகள் வகுப்புகள் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, அந்த சில்லற டைம் தான் நம்ம தேவனுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நிறையா நேரங்கள் நம்மளுக்காக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முழு பலத்தையும் தேவனுக்காக அவர் அர்ப்பணித்ததை நம்ம பார்க்குறோம். சரி, அது வந்து அந்த தூப அந்த வர்க்கத்தை கைப்பிடி நிறையாக எடுத்ததுனுடைய சரியான ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கலாம். இப்போ நெருப்பு திணல் மற்றும் நெருப்பு கட்டி, இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்க நெருப்பு தன் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் பலி செலுத்தும் போது அவருக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் இல்லைங்களா? ஒரே ஒரு இடத்துல வந்து விசுவாசத்துக்கு நம்ம சொல்லலாம், இன்னொரு இடத்துல இங்கே நம்ம பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தன பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு என்னன்னா, இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அதாவது அறியாமை ஜனங்களால் அவருக்கு வந்த எதிர்ப்புகள் மற்றும் துயரங்கள் துன்பங்கள் இவர்களுக்கு. ஏன்னா ஜீசஸ் யாருமே அவருடைய அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நெருப்பு தணல், அந்த நெருப்பு கட்டி என்பது அக்னி போல இருந்தது அவருடைய உபத்திரம். அதை தான் இங்க நம்ம பார்க்குறோம். ரத்தம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போனார. ரத்தம் எதை குறிக்குது உங்களுக்கு தெரியும். ரத்தம் எதை குறிக்குது? ஜீவனை குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குதுங்க? ரத்தத்தில் இருக்குதுன்னு நம்ம வசனத்துல ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப அதை எடுத்துட்டு பிரதான ஆசிரியர் இந்த பொருள்களெல்லாம் எடுத்துட்டு நேர உள்ள வரார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தரா இயேசு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த தனக்கு இந்த உலகத்தில் நேரிட்ட எல்லா பாடுகளையும் தானே சுமந்துட்டார் இல்லைங்களா? அதுதான் அந்த 30 வயதிலிருந்து ஆரம்பித்த அந்த உபத்திரவங்கள் துன்பங்கள். தேவனுடைய சித்தம் செய்யறதுல எந்த சுகபோகம் இருக்காது, அதுல பல விதமான உபத்திரவங்கள் இருக்கும். யாருனால? அறியாமை ஜனங்களா? அறியாமனா இங்க இருக்கிறவர்கள் யாருன்னா தேவியர்கள் பாக்குறாங்க. இந்த மனிதனத்திற்கு எப்படி அந்த தேவியர்கள் யாரு? மனித நிலைமையில இருக்கக்கூடிய விசுவாசிகள். இவங்க பாக்குறாங்க பலிய, அவங்களுக்கு அது பிடிக்குது, அதனால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த வரக்கூடிய ஸ்மெல் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது அந்த உறுப்புகள் எரியும் போது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். முழுமையுமான இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள இந்த பலி அவங்க பாக்குறாங்க. அப்ப விசுவாசிகள் கர்த்தரே இயேசுனுடைய பலியை என்ன பண்றாங்க? ஏற்று கொள்ளுகிற. ஆனா இப்ப என்னதுன்னா அந்த பலியை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசிரியர் உள்ள வர்றாரு. உள்ள வந்து சாம்பிராணி போடுறவோட சேர்த்து போடுறாரு. அப்ப இது இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து அவர் வேலை செய்வது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய கர்த்தரே இயேசு கூட 30 வயது வரை மனித நிலைமையில இருந்தார் இல்லைங்களா? அவர் வந்து எப்படி இருந்தாரு? தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு அப்பாவுடைய கடையெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் அதான் வார்த்தையோட வார்த்தையை அதெல்லாம் படிச்சுட்டு அவர் இல்லை முழு விஷயங்களும் டீடைல்ஸ் இல்லை. இருந்தாலும் கூட அநேக வசனங்கள் இருக்குது. அதன் மூலம் நம்ம அந்த குழந்தையாக இருந்த இயேசு 30 வயசு வரைக்கும் எப்படி வளர்ந்தார் என்பது நம்ம கண்டுபிடிக்கலாம். பைபிள்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். இப்போ லேட்டஸ்டாக கூட பேஷன் ஆஃப் பேஸ்ட் வந்துச்சு. அவங்க கூட ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட வசனத்திலேருந்து நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். சின்ன பையன்லேருந்து 30 வயது வரைக்கும் ஜீசஸுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அவர் 30 வயது வரைக்கும் மனித நிலைமையில, ஆனா 30வது வயது என்ன ஆயிட்டாருப்போம் மனித நிலைமையில தான் வாழ்ந்துட்டாரு. ஆனா மனிதனுடைய பிரகாரமே தன்னுடைய வீடு வாசல் எல்லாம் விடுக்கார், சொந்த வந்த எல்லாம் விடுக்கார். சொன்னார் தன்னுடைய சீசர்களை பார்த்து இவங்கதான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் அவர் சொல்லிட்டாரு. அப்போ இவர் சத்திய வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. அப்ப இந்த தூக்கிட்டு வந்து அந்த பலியினுடைய அந்த சாமல் மற்றும் ரத்தம் இதெல்லாம் பிரதான உள்ள கொண்டு வந்து தூபபீடத்துல போடுறாரு. இங்கும் கூட நெருப்பு இருக்குது. அப்புறம் இந்த நெருப்பின் மூலம் புகை கிளம்புது. அந்த புகை எப்படி இருப்போம்? சாமராணி போட்டு வரக்கூடிய புகை இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் லைட்டுல வேலை செய்கிறவர்கள் யாரு? ஆசாரியர். ஆசாரியர். அப்ப இந்த பிரதான ஆசிரியர் இதுக்குள்ள வந்து வேலை செய்யும் போது இங்க நடக்கிற வேலை யாரு பாக்குறாரு? ஆசாரியர்கள் பாக்குறாங்க. லேவியர்கள் இங்க நடக்கிறதா பார்க்க முடியும். ஆனா ஆசிரியர்கள் இதுக்குள்ள நடக்கிறது என்னன்னு அவங்க பார்க்கணும். அந்த புகையானது இந்த ரூம் முழுவதும் ரொம்ப போது அந்த புகையானது இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். அப்போ இங்க கொஞ்ச நேரம் பிரதான ஆசிரியர் செய்த வேலை என்ன புரியும்? அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிரதான ஆசிரியர் இதுக்குள்ள வரும்போது இந்த வெளிச்சத்துல அவர் நடக்கிறாரு. ரெண்டாவது இந்த அப்பங்களை அவர் சாப்பிடுறாரு, எந்த பாக்கி இல்லாம சாப்பிடுறாரு. சாப்பிட்ட பின்னூர் அந்த புகையெல்லாம் போட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பும் போது இந்த புகை முழுவதுமாக அதாவது கொஞ்ச நேரம் வேலை செய்யறாரு. அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, நம்முடைய கர்த்தரே இயேசு ஞான ஸ்நானத்துக்கு பின்பு அவர் வாழ்ந்த 3.5 வருட வாழ்க்கை. 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வேற, 3.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அது நம்மளுக்கு எல்லாமே. அப்போ அவர் புது சிருஷ்டியாக இருந்தார். கர்த்தர் கூட இந்த இடத்துல விசுவாசியா கூட இருந்தார். யார் மேல? தேவன் மேல். என்ன தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராக, தேவனுடைய சித்தத்தை நம்பினவராக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஆனா இப்ப என்ன இருக்கிறார், ஒரு புது சிருஷ்டியாக அவருடைய ஞானஸ்தானத்துல சரீரம் மனுஷ சரீரம் இருந்தாரு. ஆனா உள்ளத்திலோ பிதாவுடைய சித்தம் செய்யறதே அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் அவர் எத்தனை வருஷம் செஞ்சுட்டாரு? 3.5 வருஷம். அப்போ கல்வது யோர்தான் நதியிலிருந்து கல்வாரி சிலர் வரைக்கும் 3.5 வருடம் அவர் பட்ட அவர் அவருடைய அந்த வாழ்க்கை தான் இந்த மக இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியர் செய்த வேலை அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. இந்த சுகந்த வர்க்கத்தை அவர் என்ன பண்றாரு, இந்த பொற்பீடத்துல போடுறார், இந்த தூப பீடத்துக்குள்ளாக அவர் போடுகிறார். இது எதை குறிக்குதுன்னா, எப்படி ஆசாரியர் பிரதான ஆசாரியர் தாமாகவே அந்த அந்த பிரதான ஆசிரியர் பொருள்கள் எடுத்து உள்ள வர்றாரு, அதே போல கர்த்தர் தாமாகவே தன்னுடைய பாடுகளை சுமந்து வருகிறார். வரும் போது அங்க யாருடைய வற்புறுத்தலும் இல்லை, யாருடைய வற்புறுத்தலே கிடையாது. இந்த கர்த்தர் கொடுத்த படியில யாருடைய நிர்பந்தம் இருந்துச்சா இல்ல? அது எப்படி வந்தார், தாமாகவே மனமும் வந்து இந்த ஒரு வேலையை கர்த்தரா இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்போ இங்க வந்து கூட இங்க கூட போட்டாங்க, இங்க கூட நெருப்பு இருக்குது, அந்த பலியெல்லாம் உள்ள இங்க கூட போடும் போது இங்க கூட நெருப்பு இருக்குது. அப்ப இந்த நெருப்பு எதை குறிக்கிறது, இங்க இருக்கிற நெருப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆன பின்பு அவருக்கு நேரிடுகிற விசுவாசத்தில் சோதனைகள், அவருக்கு நேரிடுகிற அந்த உண்மையாக நடக்கிறார் செய்த உடன்படிக்கை உண்மையாக நிறைவேற்றுகிறாரா இல்லையான்ற சோதனை. அப்ப கிறிஸ்து கூட தேவன் என்ன பண்ணுங்க, அந்த பயங்கரமான சோதனைகள் செஞ்சிட்டார். தன்னுடைய மகனு கூட அவர் பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டார் கர்த்தர் தேவன் அவரை, 50 ஏசாயா 53 நம்ம படிக்கிறோம், கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அவரு, ஆமா நொறுக்கிட்டார். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய பலிகள் அனுதின பலிகள் அங்க சோதிக்கப்பட்டது. இங்க சொல்லி கொடுத்திருக்கிற அக்னிதான் சோதனையின் அக்னி. ஆனா இங்க இருக்கிற அக்னி என்ன, அறியாமை ஜனங்களால் வரக்கூடிய உபத்திரவங்கள். அது அந்த நெருப்பு, இந்த நெருப்பு வேற, இங்க இருக்கிற நெருப்பு வேற, புரிஞ்சுக்கலாம். இது வந்து அறியாமை ஜனங்களால் வரக்கூடிய உபத்திரவம். இது வந்து இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாரும் கூட வருது. இப்ப ஜீசஸ் பத்தி எத்தனையோ மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஜீசஸ் பத்தி எத்தனையோ ஊழியர்கள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கூட என்ன இருக்குதுங்க, உபத்திரவம் இருக்குது, உபத்திரவம் வருது. ஆனா உபத்திரவம் யாருனால வருது, அறியாமை ஜனங்களால வரக்கூடிய நிறைய பேர் சாகடிக்கிறாங்க, நல்லா பண்றாங்க. ஆனா இந்த பரிசுத்தத்துக்குள் வருகிறவங்களுக்கு என்ன நெருப்பு, அது என்ன நெருப்புனா, அது விசுவாசத்தின் சோதனை. அதை ஒரு இடத்துல சொன்னார், அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் வெளியேற பெற்றுதான் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது சொன்னா, அது உங்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக்கும் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அப்ப கர்த்தராய இயேசுனுடைய அந்த பலியானது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பலியாக, அப்ப இந்த புகை இல்லாமல் அந்த ரூம் முழுக்க ரொம்பிட்டு அதுக்கப்புறம் மகாபோஷ்டத்துக்குள்ள போகிறது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த வாசனை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்குது. அப்ப அவர் கொடுத்த அந்த பலியின் வாழ்க்கை யாரால் ஏற்றுக்கொள்ளப்படணும், தேவனால். அது தேவனுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எபேசியர் 5:2, எபேசியர் 5:2, அப்போ கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு, தேவனுக்கு சுகந்த வாசனை, அவருடைய பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சுகந்த வாசனையாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுதான். அந்த சுகந்த வர்க்கத்தை போடும் போது அது பரிசுத்தலம் மூடி மகாபரிசுத்தலத்தை கூட போச்சு. அதுக்கப்புறம் பிரதான ஆசிரியர் என்ன பண்ணார்னா, இந்த திரையை கடந்து மகாபரிசுத்தலத்திற்கு அது வருகிறது, எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா, நம்முடைய கர்த்தரே இயேசு தன்னை முழுமையான பலியாக ஒப்பு கொடுத்து அந்த 3 வருடம் ஊழியம் நிறைவேற்றின பின்பு கல்வாரி சிலுவையில் மறித்த பின்பு அவர் எங்க போயிட்டார், இந்த மரணமாக திரையை கிழித்துக் கொண்டு மகா பரிசுத்தலம், அதாவது தேவனுடைய சமூகத்திற்கே அவர் போயிட்டார், பரலோகத்திற்கே போயிட்டு. அதை நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்சிருவோம், நித்திய மீட்பை உண்டு, அந்த விலக்கிரியை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சார். அப்ப உலகத்தின் முழு ஜனங்களுடைய பாவம் என்ன ஆகும், நிவர்த்தியாகும். நிறைய பேர் இதை பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க அது மட்டும் இல்ல, இப்போ பரிசுத்தலம் முழுவதும் நிறைவேற இந்த புகை வந்து மகாபரிசுத்தலம் முழுவதும் வந்து மூடி கிருபாசனத்தையும் மூடினது. எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னாக்கா, தேவனுடைய நியாய பிரமாணத்தை கர்த்தரே இயேசு கிறிஸ்து முழுமையாக நிறைவேற்றினார். இப்ப கிருபாசனம் என்ற வார்த்தை இருக்குது இல்லைங்களா, கிருபாசனம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, திருப்தியானவர்களே செய்தல், செய்யும் இடம், அதான் கிருபாசனம். அது வந்து அந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, திருப்தியானவர்களே செய்யும் இடம், அதாவது கிருபாசனம் அந்த 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 இடத்துக்கு பேர். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அங்க கொண்டு போய் அந்த ரத்தம் தெளித்தது எது கிடையாது அப்படின்னா, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்கு அடையாளம். அதனால்தான் கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு சீரானவராக அவர் பிறந்தார் இல்லைங்களா. கலாத்தியர்கள் நாம் படிக்கிறோம் 4:5 படிக்கும் போது அவர் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு சீரானவராக அவர் வந்தார் அப்படின்னு நாம படிக்கிறோம். படிக்கிறீங்களா 4:5 நீதியை கர்த்தர் நிறைவேற்றினதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் காளையின் ரத்தத்தோடு உள்ளே நுழைந்தது எதை குறிக்கிறதுன்னா, அந்த கர்த்தருடைய அந்த வெளியேற பெற்ற அந்த பலியினுடைய விலைக்கிரியத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தராக இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து 40 நாளைக்கு பின்னங்க போயிட்டாங்க, பரலோகம் போனதை குறிக்கிறது. எபிரேயர் 9:24 நம்ம படிக்கும்போது, எபிரேயர் 9:24 ஆமா. அப்ப கையின் கூட பாருங்க, இந்த இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வசனம் எப்படி கொடுத்துருக்கிறாரு, மெய்யான பரிசுத்த ஸ்தலம் போட்டுக்கிறாங்க. ஆனா நேரத்தில் என்ன வார்த்தை வரணும், மகா பரிசுத்த ஸ்தலம் வரணும். மொழிபெயர்ப்புல பாத்தீங்களா, கவனக்குறைவு கண்டுபிடிங்க நீங்க. இந்த இடத்துல மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசம் செய்யாமல். அப்ப இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது நம்ம பரிசுத்த ஸ்தலம் நினைச்சுக்கோ, ஆனா இந்த இடத்துல என்ன வரணும், மகா பரிசுத்தலம் வரணும். அதுதான் கிறிஸ்துவானவர் எங்க போயிட்டாரு, இப்போ பரலோகத்துக்கு போயிட்டாரு, நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி போயிட்டாரு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பா அது மட்டும் இல்ல, அங்க கிருபாசனத்தின் மேல் கொண்டு போய் ரத்தம் தெளித்தது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, ஜீவனுக்கு ஜீவன் இல்லைங்களா. தேவனுடைய நீதியில எப்படி இருக்கணும், ஜீவனுக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுத்ததுக்கு அடையாளம் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. எவ்வளவு அருமையான அர்த்தம் உள்ளதாக நம்ம பார்க்கறோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை ஆசாரியர்கள் பார்க்கிறாரு, அதை தொடர்ந்து அவர் பிரபலத்துக்கு சென்று விடுகிறார். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இந்த காலையினுடைய மற்ற பொருள்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப அதுக்குள்ளே நெருப்புல போட்ட என்ன மாதிரி வாசனை வரும், அது பிரகாரத்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு இது வந்து சகிக்கவே முடியாது. அதனால்தான் தேவன் என்ன சொன்னாங்க, இவர் பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் போட்டுருக்கோம். அப்போ பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் எரிக்கும் போது அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு முடி வேகும் போது தோல் கருகும் போது எப்படி இருக்கும், சகிக்கவே முடியாது. அப்போ இது எதிர்கடையாளமாக இருக்குது, இது கூட ஒரு அடையாளம் தான் இல்லைங்களா. அப்போ எதிர்கடையாளமாக இருக்குதுன்னா, கர்த்தராக இயேசுனுடைய பலி உலகத்தின் ஜனங்களுடைய பார்வையில் அப்படி இருக்குது, துர்நாற்றமாக தெரிகிறது, முட்டாள்தனமாக இருக்குது. இயேசுனுடைய பலி, இயேசு தான் நம்முடைய எல்லாருடைய ரட்சகர்ன்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு அதை எரிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஓடி போய் மறைஞ்சு ஒழிஞ்சிட்டாங்க, 10 வருஷத்துக்கு ஒழிஞ்சிட்டாங்க, அதெல்லாம் சாமலங்கிறதுக்கு வரமாட்டாங்க. அப்ப எதை குறிக்கிறதா, ஜீசஸுடைய பலி உலகத்தின் ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அது முட்டாள்தனமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லும் போது அந்த வசனம் வந்து கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது, அது மரண வாசனையாக இருக்குது கெட்டு போகிற ஜனங்களுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் படிங்க, 1 Corinthians 1:18 1 Corinthians 1:18 கெட்டு போற தங்களுக்கு எப்படி இருக்குது, சிலுவை பற்றி உபதேசம் பைத்தியமா இருக்குது. அப்ப ஜீசஸுடைய பலி உலகத்தின் ஜனங்களுக்கு அது துர்நாற்றமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு ஜீசஸ் தான் நம்ம சொந்த ரச்சகன்னு தெரியுது, இல்ல அதை ஏற்றுக்கொள்றது கூட கிடையாது. ஆனா இங்க உங்களுக்கு லேவியர்கள் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையா இருந்த லேவியர்கள் இந்த பாளையத்தில தான் வந்தவங்க, இது விசுவாசிகள், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அவருடைய பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தேவனால் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யாரு பாக்குறாரு? ஆசாரியரையும் பாக்குறாரு. இது ஆசாரியனுடைய பார்வையில. அது மட்டும் இல்ல, ஒரு மகாபுரத்து ஸ்தலத்துல போய் அங்க புகை ரொம்ப எது கிடையாதோ தேவன் அந்த பலியை ஏற்றுக்கணும். தேவனுடைய பார்வையில ஜீசஸுடைய பலி எப்படி இருக்கு? இங்க ஆசாரியனுடைய பார்வையில, அதாவது சபை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பார்வையில ஜீசஸுடைய பலி எப்படி இருக்குது இங்க காமிக்கிறார். அதே போல விசுவாசிகளுடைய பார்வையில ஜீசஸுடைய பலி எப்படி இருக்குது காமிக்கிறார். பாளையத்தில் எழுதி கொண்டு வேடிக்கும் போது உலகத்தின் ஜனங்களுடைய பார்வையில ஜீசஸுடைய பலி எப்படி இருக்குன்றது காமிக்கிறது தான் இந்த நான்கு வகையில நம்ம அதை பார்த்து பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இப்போ இது வந்து காளையின் பலி. காளையின் பலி எதற்காக செலுத்தினாரு, யாருக்காக, எதற்காக, யாருக்காக? அந்த ஆரோன் செலுத்தினாரு யாருக்காக? ஆறாம் பாருங்க, 16 லேவியர் ஆகமம் 16:6 வாசிங்க. யாருக்காக? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அப்ப அப்படி இருக்கும்போது ஆரோன் யாரு கடையாளமாக இருக்கிறார்? ஜீசஸ் கடையாளமாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ பாவ நிவர்த்தி தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் சொல்லும் போது ஆரோனுக்கு செய்யப்பட்டது கரெக்ட் இல்லைங்களா. ஆரோன் கூட யாருதான்? ஒரு பாவி. அந்த காலத்தில் இருக்கும்போது பாவி மனுஷன், அதான் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். ஆனா இப்ப ஜீசஸ் பாவியா, அப்ப தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் சொல்லும் போது, அப்ப அந்த தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, கர்த்தரை இயேசுக்காக யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பலி செலுத்த. அவர் தான் மத்தவங்க நம்ம எல்லாருக்காக பலி செலுத்திக்கிறார். அப்படி இருக்கும்போது தனக்காகவும் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா, கர்த்தரை இயேசு சபையினுடைய தலையாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், சபை எப்படி இருக்குது, சரீரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்ததுதான் யாரு, ஒரு 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 மனுஷன். அப்படி இருக்கும்போது தனக்காகவும் சொல்லும் போது யாரை குறிக்குதுன்னா, தன்னுடைய சபையான சரீரம், சபையான சரீரத்தை குறிக்குது. அப்ப ஜீசஸ் கொடுத்த பலி முதலாவது யாருக்கு பொருந்தும், சபைக்கு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஜீசஸ் மறுத்து 2500 ஆச்சு, ஏன் இன்னும் ரட்சிப்பு வரலன்னு. ரட்சிப்பெல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு. யாருக்கு வந்திருக்கு? முதலாவது தம்முடைய சரீரமான சபைக்கு. அதான் அந்த வசனங்களை நம்ம படிக்கிற யோபான உன் யோபான சொல்றாரு, அதாவது நமக்காக மாத்திரமில்ல, நம்முடைய பாவங்களே மாத்திரமில்ல, சர்வலோகத்தில் முதல்ல யாருடைய பாவங்கள் முதலாவது நீக்கப்படுகிறது, நம்முடைய. யார் அந்த நம்முடைய? அவருடைய சீஷர்கள், அவருடைய சரீரமான சபை. அப்போஸ்தலர் போல் அதான் சொன்னாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய சரீரம் நம்மளை எப்படி இருக்கிறோம், பாவ ஜனங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், பாவ நிவர்த்தி வேணும். அதனாலதான் அங்க தனக்காகவும், அப்புறம் தன்னுடைய வீட்டாருக்காகவும் என்று சொல்லும் போது, தன்னுடைய வீட்டார் என்பவர் யாரு? ஜீசஸுடைய வீட்டார் யாரு? இதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னைக்கு ஒரு கூடார், இந்த கூடாருக்குள்ள இருக்கிறவங்க தான். தன்னுடைய வீட்டார் யாரு? இந்த பகுதியில் வேலை செஞ்சுக்கிறாங்க. இவங்க யார்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யாரு? தன்னுடைய சரீரமான சபை. பிரதான ஆசாரியர் ஜீசஸ், உடல் ஆசாரியர்கள் தன்னுடைய சரீரமான சபை, தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதுக்கப்புறம் இந்த கூடார் கொண்டு போயிருக்கிறாங்க. இவங்க யார்? லேவியர்கள். இவங்க யார்? விசுவாசிகள். அப்ப இவங்க தான் யாரும் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்க. அப்ப தனக்காகவும் இங்க இருக்கிறவர்கள், தனக்காகவும் இங்க இருக்கிறவர்கள் யாரு? தன்னுடைய வீட்டாருக்காகவும். இயேசு மேல் விசுவாசம் ஜனங்களுக்கு. இந்த சரீரமான சபைன்றவர் யாரு? அவர் அழைக்கப்பட்டவர்கள் வந்தவர் தான். தேவர்கள் இருந்து தான் ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. ஆசிரியர்கள் தான் பிரதான ஆசிரியர் வந்திருக்கிறார். அவ அப்படி இருக்கும்போது இந்த லேவியர்கள் தான் வந்திருக்கிறாங்க. லேவியர் யாரு? கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். அப்போ தன்னுடைய வீடு தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் சொல்லும் போது விசுவாச வீட்டாரை அங்கே குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். எல்லா விசுவாசிகளும் ஜீசஸ் மேல் விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, வசனத்தில் போடுங்க அப்போஸ்தலர் 10:43 வசனம். அப்போஸ்தலர் 10:43 அவர் மேல் நடக்கிறவன் எவனோ அவனுக்கெல்லாம் என்ன இருக்குது மேல விசுவாசம் யார் வச்சிருக்கிறானோ அவங்க பயப்படுவாங்க. அவங்க நீதிமன்ற கருதப்படுகிறார்கள். நம்மளும் ஒரு காலத்துல கல்லு மண்ணு மரம் அது இதெல்லாம் வணங்கிட்டு இருந்தோம், பொம்மை எல்லாம் வணங்கிட்டு இருந்தோம், அப்ப நம்ம பாவம் மன்னிப்பு கிடைக்காது. ஆனா ஜீசஸ் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, பாவம் மன்னிப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது அப்ப தந்தை வீட்டார் என்று சொல்லும் போது ஜீசஸ் மேல விசுவாசம் இருக்கிற ஜனங்கள் தான் நம்ம பார்க்கறோம். சரி, அதற்கு அடுத்த விதமாக நம்ம பார்க்கும்போது அந்த ரத்தத்தை அவர் கிருபாசனத்தின் மேல் தெளித்த விதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏழு முறையை அவர் தெளித்தார். அது மட்டும் இல்ல, சிலுவை வடிவத்தில் அப்போ உலகத்தின் மீட்பு என்ன நடக்கும், கல்வாரி சிலுவையில் நடக்கும்ன்றது. எப்படி 66 புஸ்தகங்கள் தேவனுக்கு காமிச்சார், இங்க ஒரு ஆறு இங்க ஒரு ஆறு போட்டா 66 புஸ்தகம். அது போல இங்க சிலுவையின் குறி போடப்பட்டது. ஜீசஸுடைய மரணம் எப்படி இருக்கணும்னு இங்க தீர்மானிக்கப்படுது ஏற்கனவே. ஆனா ஆர்வம் அன்னைக்கு தெரிக்கும் போது அவருக்கு அதை பத்தி ஒன்று தெரியும், இது என்னன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அது வந்து தேவனுடைய திட்டத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு தான் அது புரியும், மற்றவங்களுக்கு அது புரியாது. அப்படி இருக்கும் போது ஏழு தரம் தெளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய பலியானது ஏழு என்பது எல்லாம் அல்லது முழுமையுமாக, அதான் இந்த மாதிரிலாம் பரிபூர்ணமாக. அப்போ கர்த்தருடைய பலி எப்படிப்பட்டதாக இருக்குது, முழு ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் சக்தி உள்ளதாக இருக்குது, முழுமையான பலி உள்ளதாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பலி ஆர்வம் செலுத்தும் போது காலினுடைய ரத்தத்தை தெளிக்கும் போது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், அப்படி சொன்னா தனக்காகவும் யாரு, சபை. முதலாவது சபைக்குத்தான் அவருடைய பலி வந்து அந்த விலைக்கறியும் பயன்படும், முதலாவது சபைக்குத்தான், அதுக்கப்புறம் தான் உலகத்தின் ஜனங்கள். அப்ப சபைகளுக்கு சபைக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னா, 2000 காலமாக சபையினுடைய வளர்ச்சி எப்படி தேவன் வச்சிருக்கிறாங்கன்னா, ஏழு காலங்களாக குறித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னா புதுசா இருக்கும், ஆனா நம்ம சபையின் சரித்திரம் பத்தி நம்ம எடுக்க போறோம். அந்த சபையின் சரித்திரம் கிளாஸ்ல சபையை ஏழு காலங்களாக உதாரணமா உங்களுக்கு சொன்னா ஒரு விஷயம் சொன்னா புரியும். வெளிப்படுத்தல ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகள் இல்லைங்களா, ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகள். ஏன் ஆசியா சொன்னாரு, ஏன் ஏழு சபைகள் ஆசியாவில் இருக்கிறது மட்டும்தான் சபைகளா, மற்ற பக்கம் உலகத்துல சபை இல்லையா, எதுக்காக அந்த ஏழு சபைகள் சொன்னார். இதெல்லாம் வந்து நம்ம ஆழ்ந்த அர்த்தங்களுடையதாக இருக்கு, வெளிப்படுத்தும் விஷயம் நல்லா ஒவ்வொரு வசனமாக நம்ம படிக்க போறோம். அப்ப அந்த ஏழு சபைகள் எதுக்கு அறியலாம் அப்படின்னா, ஏழு முறை அவர் தெளிச்சார் எதுக்கு அறியலாம்னா, சபையினுடைய ஏழு வளர்ச்சி காலங்கள் சரித்திரத்துல நம்ம பார்த்தா 2000 சபையினுடைய ஏழு வளர்ச்சி காலங்கள். அது மட்டும் இல்ல, புத்தகங்கள் கூட ஏழு அகங்கள் அங்க வச்சிருந்தாங்க, அதில் கூட அர்த்தங்கள் இருக்குது. அது பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம அதை பத்தி தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கும் போது இதுதான் காலங்களுடைய வழி, இது ஒரு மிகப்பெரிய காரியத்துக்கு அடையாளமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம படிக்கும் போது 2 வெள்ளாட்டு கடைகள் அங்கே வந்துச்சு. அப்போ 2 வெள்ளாட்டு கடைகள் வரும்போது ஒன்னுக்கு ஒன்னு சீட் போடாங்க, ஒன்னு கத்திருக்கின்றோம் இன்னொன்னு போட்டாங்க. ஆனா ஆட்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா, வந்த 2 ஆட்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா, ஆட்டில் எந்த வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே வெள்ளாட்டுதான். ஆனா என்ன வித்தியாசமாச்சு அப்படின்னா, சீட்டு போட்டதுல தான் அங்க வித்தியாசமானது சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சீட்டு போடும் போது அங்க நம்ம இதனுடைய விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளாட்டு கடை உங்களுக்கு தெரியும், அப்ப யாரையும் குறிக்கிறது, எப்படி காலையுடைய பலி செலுத்தப்படுதோ அதே விதமாகத்தான் இந்த வெள்ளாட்டு கடனுடைய பலி கூட செலுத்தப்பட வேண்டும். அப்போ அதை கூட எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக அவர் வந்து அது கூட சிலுவை வடிவத்துல அவங்க போடணும். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த 2 வெள்ளாட்டு கடைகள் யாரை குறிக்கிறது, எதுக்காக வந்து இப்போ உள்ள வந்து கையாலே என்ன இருக்கணும், ஆமா காலியாக இருக்கணும், வலியாக இருக்குன்னே தான் உள்ள வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த 2 ஆளும் வலியாக இருக்குன்னே தான் வந்துருக்கு, ஆனா ஒண்ணு ஆச்சு ஒன்னாது, இது எது கல்யாணமாக இருக்குதுன்னா. அப்போ பிறகு பவுல் சொன்னாரு ரோமர் 12:1 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அது யாரு, ஆமா இதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆரம்பம், அந்த வசனங்கள் நம்ம படிக்கிறோமே. அப்ப அந்த அந்த 2 வந்த 2 வெள்ளாட்டு கலர்கள் எதுக்காக வந்திருக்குன்னா, வலியாளர்களுக்குனே தான் வந்திருக்குது, காலையை விட பலத்துல பல மனதே கம்மியானது. அப்ப இது யாரு அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்களிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமைக்கு மாறுகிற கிறிஸ்தவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய சரீரில் அவங்க என்ன பண்ணணும்ப்பா, அந்த உடன்படிக்கை என்ன சொல்லணும், கர்த்தர் என்ன சொல்லிட்டு வரோ அதே மாதிரி நம்ம கூட செய்யணும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வாங்க. அப்போ உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கே உலகத்துக்கு நாங்கள் வரோம். இனி எங்களுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் இல்லை. ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவர்களை அங்கே அடையாளம் கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவன் ஜனங்கள். அப்போ கர்த்தர் இயேசு பின்பற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஜனங்கள். அப்போ பின்பற்றுறதுன்னு என்ன அர்த்தம், கிறிஸ்துவ விசுவாசம் மட்டும் போதுமா? அப்ப வசனத்தில் படிங்க, பிலிப்பியர் 1:29 வசனம், பிலிப்பியர் 1:29. அவர் நிமித்தம் என்ன ஆகணும், அவருடைய சித்தம் இந்த உலகத்துல நிறைவேற்றுவதற்காக பாடுபடணும். முதல்ல அவருடைய சித்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கணும், பாடு பண்ணணும். நிறைய பேர் வந்து சும்மா பாடுபடுவாங்க, ஆனால் தேவனுடைய சித்தம் தெரியாது. ஜீசஸ் இடத்துல சொன்னாங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்றதுனால யாரும் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மாறாக என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ பிதாவின் சித்தம் என்ன அது தெரியணும், சொல்றது கேட்டு நடந்து கிடக்கிறது அவ்வளோதான். பிதாவின் சித்தம் என்ன பெரிய நோக்கம். இப்ப ஜீசஸ் இடத்துல இயேசு இடத்துல தேவனுடைய நோக்கம் என்ன, முழு உலகத்தின் ஜனங்களுடைய விடுதலை, அதுதான் அவருடைய சித்தம். இப்ப நம்ம மத்தியில தேவனுடைய சித்தம் என்ன, அது தெரிஞ்சாதான் என்ன பண்ணும், அதான் சொல்ல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியணும் அப்படின்னா. அப்ப அது என்னது, கர்த்தர் இயேசு பின்பற்றி நடந்து நம்முடைய இலக்கு என்னன்னா கர்த்தருடைய சாயலை அடைய வேண்டும், அதுதான் பிதாவுடைய சித்தம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்காரணம் இருக்கும் பொருட்டு யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அவருடைய சாயலுக்கு வரணும்னு முன்குறித்து வச்சிருக்கிறார். அப்போ என்ன பண்ணணுமோ, நம்முடைய இலக்கு நம்முடைய நம்மளுக்கு பேரில் தேவனுடைய சித்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேற்றி தேவனுடைய காரியங்கள் நிறைவேற்றி கர்த்தருடைய சாயலை அடையணும். அப்படின்னா கர்த்தருடைய குணநலங்களை நம்மளுக்குள் வர வைக்கணும். சாயல்னா ஜீசஸ், ஜீசாவே இல்லை, ஜீசஸ் போல ஒரு காபி, அவ்வளோதான். அப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம வரதான் அவருடைய சித்தம். அப்படி வரும்போது கர்த்தரை எப்படி வரும், அவரை பின்பற்றி நடக்கும் போது தான். அப்போ அவரை பின்பற்றி நடக்கிறதுன்றது எப்போ எப்படிங்க, அதான் சொன்னார் ஜீசஸ், யாராவது ஒருவர் என்னை பின்பற்றி வர்றதுக்கு விரும்பினால் அவர் என்ன பண்ணும், தன்னைத்தான் இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, இன்னைக்கு மேலே தெரியாது. அதுக்கப்புறம் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிலுவைங்கிறது என்ன, அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தெரியாது. அப்புறம் பின்பற்றுறது, அது அதை பற்றி உணராமல் இருக்குது. அப்போ ஜீசஸ் விசுவாசத்தை மட்டும் போதும் அப்படி நினைக்கிறதுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவருடைய சீஷர்களாக மாற முடியாது. அப்போ விசுவாசத்தை பின்பற்றுவதாக அங்கே மாறுவதை குறிக்கிறது. அப்போ உடன்படிக்கையின் மூலம், அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னங்க, வழியினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவன். அப்போ பலியாரத்தினே வந்திருக்கிறார். எத்தனை பேர் வராரு, 2 விளையாட்டுக்களாக வருகிறது. அப்போ 2 விளையாட்டுக்களாக வரும்போது சீட்டு போடுகிறார். அப்போ 2 விளையாட்டுக்களாக எதுன்னு பிரதான ஆசிரியருக்கு தெரியாது, சீட்டு போட்ட பின்புதான் தெரியாது. எதுக்கு என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்ன நம்மளுக்கு புரியுனா, தேவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, இவர்தான் அவங்க தான் அவர் தான் அப்படின்னு அவர் என்ன பண்ணல, ஏற்கனவே அவர் தான் தீர்மானம் பண்ண, அவர் பண்ணியிருந்தாருன்னா அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாரு. ஆனால் யார் வருவாங்கன்றது அவருக்கு தெரியும், அதுல என்ன சந்தேகம் இல்லை. ஆனா இவர் தான் வரணும், இவர் வரக்கூடாது, இவர் வரணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தத்தில் இல்லை. அப்போ அதான் அங்கே வந்து புரியுது, பிரதான ஆசிரியருக்கு அந்த ரெண்டுல எதுன்னு தெரியாது, புரியுதுங்களா. அதனால நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதனால தான் நிறைய பேருக்கு கூப்பிட்டுக்கிறார். இது ஒரு பந்திய பொருள் போல ஓடணும். அப்போ ஓடி வெற்றி பெறுவது அவரவர்களுடைய கையில் தான் இருக்குது, அதான் சீட்டு போறது. அப்போ ஓடி வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய வாஞ்சை வைராக்கியம், அதில் தான் நம்ம காண்பிக்கிறோம். அதான் அந்த கொழுப்பு அதில் எடுத்து வேலை வைக்கிறது, அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த கொழுப்பு எது கிடையாதுன்னா நம்முடைய வாஞ்சை வைராக்கியம், நம்முடைய தாளந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறது. அதான் அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் கொடுக்கறது எது கிடையாதுன்னா, நம்மளுடைய முழு சக்தியும் தாளந்துகளை யாருக்காக கொடுக்கறது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது, முழுமையுமாக ஒப்பு கொடுக்குறது. அப்படி வந்தவங்க தான். அப்போ அதுல இங்க வந்துக்கிறவர் யாருன்னா, உடன்படிக்கை செய்த கிறிஸ்தவர்களே தான். அதுல ஒருவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதை ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட ரெண்டு வகுப்பா இருக்கிறாங்க. ஒன்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொருவர் உண்மை உள்ளவர்கள் ரெண்டு குரூப் பத்தி அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு குரூப் அப்ப கர்த்தர் திண்டு சீட்டு விழுந்த அந்த ஆடு அவர் என்ன பண்ணுவார், பிரதான ஆசிரியர் தலை மேல கை வச்சு அதை கொலை பண்ணுவார். அப்போ அந்த பலியின் தீர்மானம் பண்றது கூட யாரு தானா, நம்முடைய கர்த்தராக இயேசு தான். எல்லாருக்கும் வந்து கர்த்தராக இயேசுன்னு சித்தம் புரிஞ்சு நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இல்லை. கஷ்டப்படுறது கூட அதனை வசனத்துல படிச்சோம், விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமில்ல அவன் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாராம். அப்ப இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதுக்கு சில பேர் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறது நம்ம பாக்குறோம், நினைச்சவங்களாம் பட முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ ஆரோன் என்ன பண்ணாருன்னா அந்த ஆடு எடுத்து பலி செலுத்துறது. அப்போ கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி எப்படி காலை பலி செலுத்தப்படுதோ அதே போல வெள்ளாண்டு கடவும் பலி செலுத்தப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம். கர்த்தருடைய வழியில பின்பற்றி அவர் என்னெல்லாம் அனுபவிச்சிட்டாரு, என்னெல்லாம் அனுபவங்கள் வாங்கிட்டாரு, அதே அனுபவங்கள் சபை கூட வாங்க வேண்டியது இருக்குது. அந்த உண்மை உள்ளவர்கள் அவங்க வாங்க வேண்டியது இருக்குது நம்ம பாக்குறோம். அதே விதமான ஒவ்வொரு தேவனுடைய திட்டம் என்னன்னா ஜீசஸ் மூலம்தான் உலகத்துக்கு விடுதலை. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய பலியில அவருடைய உபத்திரவங்களில் அவர் பங்கு பெற வைக்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்கே கர்த்தர் சொல்லும் போது அப்போஸ்தலர் 9:16 அப்போஸ்தலர் 9:16 என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் பாத்தீங்களா. இன்னைக்கு வந்து விசுவாசிகள் கஷ்டப்படுறது தயாரா கர்த்தரா இயேசுக்காக இல்ல அனைவரும் எல்லாம் மெஜாரிட்டி கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தா அந்த நம்ம பாக்குறோம் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன படிக்கிற வசனம் படிச்சுட்டு எவ்வளவாக பாடுபட வேண்டும் என அவனுக்கு. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சபைக்கு கூட இந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பலியை தொடர்ந்து அவர்களுக்கு கூட பலியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருளப்பட்டிருக்கிறது. இது வந்து வற்புறுத்தல வர்றதில்லை, தாமாக முன்வந்து செய்யல. அதான் தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். யாரையும் வற்புறுத்துறது இல்லை, வேண்டிக் கொள்கிறேன். ஜீசஸ் கூட சொன்னார் யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இருந்தால். அந்த பாயிண்ட் நம்ம அங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ அங்கே என்ன விஷயம், இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அதை பற்றி பேசுகிறாரு. கொலோசியர் 1:24 கொலோசியர் 1:24 என்னுடைய சரீரமான அவருடைய சபைக்காக அந்த கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன். அப்ப கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் வந்து ஏதாவது குறைவானது இருக்குதா, அப்படி கிடையாது. நம்முடைய பலிகள் எப்படி இருக்குது, குறைவான பலிகள். அப்ப குறைவானதை இந்த சரீரமான சரீரத்தில் நான் சபைக்காக நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி எப்ப வரும் அப்படின்னா ஜீசஸுடைய பலி முடியணும், அதே டைம்ல அந்த வெள்ளாட்டு கடனுடைய பலி கூட முடியணும். யாருடைய பலி அது, வெள்ளாட்டு கடங்கிறது சபை, சரீரமான சபை கூட இந்த 2000 காலப்பகுதியில் தங்களுடைய பலியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாற வேண்டும். அதை நம்ம படித்து அவங்களை பத்தி ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இவர்களுடைய ஜீவன் கூட யாருடைய சரீரமா இருக்குது, கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறதுனால இவர்களுடைய ரத்தம் கூட கொண்டு போய் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது நம்ம பார்க்கணும் பாத்தீங்களா. அப்போ சபையினுடைய ரத்தம் கூட, சபையினுடைய பலி கூட தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பலியாக அது இருக்கும். அதே மாதிரி அவர் அந்த பொருள்களை எடுத்து வந்து இங்க போட்டு எரிச்சு அந்த புகை அதே மீனிங் தான், வேற எந்த மாற்றமே கிடையாது. அதே போல அந்த உடல் மற்ற பொருள்கள் பாலியல் வெளியில கொண்டு போய் எரிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பலிகள் கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஜனங்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவங்க துர்நாற்றமா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, கிறிஸ்தவர் இவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் எடுத்தா தங்களை ஜீவனாக ஜீவன் கொடுத்தாங்க இந்த உலகத்துக்காக, சத்தியத்துக்காக இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது அது உலகத்தின் பார்வையில அது பைத்தியமாக தோன்றும். நம்ம செய்யக்கூடிய பலிகள் கூட கர்த்தருடைய பலி எப்படியோ அதே போலதான் நம்மளுடைய பலிகள் போல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இந்த இந்த ஒரு பலியின் மூலம் சபையினுடைய பலியின் மூலம் கூட சபைக்கு என்ன தேவன் வச்சிருக்கிறாரு, பரலோகம் போகிற வாய்ப்பு, பரலோகம் போகிற வாய்ப்பு நம்மளுக்கு கூட தேவன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலம் தான் கர்த்தராக இயேசுனுடைய மகிமைக்கு நம்ம கூட பங்குள்ளவர்களாகி அவருடைய மரணத்தின் சாயல் மூலம் உலகத்தின் ரட்சிப்புகள். அப்போ உலகத்தின் ரட்சிப்பு எப்போ வரும்னா, கர்த்தராக இயேசுனுடைய பலி முடிஞ்சாச்சு, தலையினுடைய பலி முடிஞ்சாச்சு, இன்னும் சரீரத்தினுடைய பலி இன்னும் நிறைவடையவில்லை. அப்போ முழுசாக நிறைவு தலையினுடைய பலி சரீரத்தினுடைய பலி எல்லாம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாரா, ஆசாரியர் வெளியில் வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பார், வெளியில் வந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி? அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னா, அது சபையின் மூலமாகத்தான். கிறிஸ்துவனுடைய பலி சபையினுடைய பலி முடிவடைந்த பின்பு கர்த்தராய் இயேசு சபையின் மூலமாக உலகத்தை அவர் ஆசீர்வதி. அதான் சொன்னார், நீதி வாசம் செய்யும் புதிய வானங்களும் புதிய பூமியும். அப்போ புதிய ராஜ்யம் அவருடைய 1000 வருட அரசாட்சியில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ரெண்டு பலி நிறைவேறணும். அப்போ காலையினுடைய பலி முடிஞ்சு வெள்ளாட்டு கடவுனுடைய பலி கூட முடிகிற பக்காயிட்டு. வெள்ளாட்டு கடவுள் யாருனா தனித்தனி ஒவ்வொரு மனிதரும் ஒரு வெள்ளாட்டு கடன், அந்த 144,000 நம்பர் கொடுத்துக்கிறார். அந்த அத்தனையும் சேர்ந்து ஒரு வெள்ளாட்டு கடன், தனித்தனியாக பலியாகணும். அந்த பலி நிறைவேறியும் போது உலகத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு பற்றி சொல்லியாச்சு. கடைசியாக பார்க்கும்போது போக்காடு, போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடா. அப்போ இது என்னன்னா, இந்த ஆடு ஏன் வந்து பலி ஆகாமல் உள்ள போயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, இதுக்குள்ள வந்துட்டு பலி ஆகிறதுனால தான் பலி ஆகாமல் போறதுனால தான் பலின்றது என்ன சாவரு இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு கர்த்தருடைய சித்தத்துக்காக சாகுது. ஆனா இந்த ஆள் என்ன ஆகுறது இல்ல, பலியாகிறது உள்ள வந்துச்சு ஆனா என்ன ஆகல, பலியாகல. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க, ஒருவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இன்னொருவர் உண்மை உள்ளவர். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடையாளம் தான் இந்த போக்காடு. இவங்க உடன்படிக்கை செய்யும் போது பண்ணிட்டாங்க, நாங்கள் அப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுடைய சுய விருப்பத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தமே இந்த உலகத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, அதன்படி நாங்கள் செய்த உடன்படிக்கையின் படியை நிறைவேற்றுறதில்லை, தன்னைத்தான் முழுமையுமாக வெறுக்கிறது இல்லை, சிலுவை எடுக்கிறது இல்லை, அவரை முழுமையுமாக பின்பற்றுறது இல்லை, அரை மனதோ அணமனதோடு பலி செலுத்துகிறது இல்லைங்களா? அப்போ உலகத்தின் பிரகாரம் ஆசை இருக்குது, கர்த்தருக்கும் இந்த பக்கமும் மறுதளிக்கிறது இல்லை, இந்த பக்கமும் விடுறது இல்லை, ரெண்டே வச்சுக்கிறது. இவங்களை பத்தி தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய ஊமையில எப்படி சொன்னாரு, புத்தி இல்லாத கன்னிகைகள் இல்லைங்களா? ரெண்டுமே கன்னிகைகள் தான், வந்த 10 பேர் யாரு தான், கன்னிகைகள் தான், வந்த ரெண்டுமே ஆட்டுக்கடை தான், அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. கன்னிகைகள் விஷயத்துல கரெக்ட், ஆனா எங்க மிஸ்டேக், எண்ணெய் இல்லை இல்லைங்களா, எண்ணெய் இல்லாம போச்சு. அப்ப அந்த எண்ணெய் இல்லாதது என்ன, பரிசுத்த ஆவியே இல்லை. பரிசுத்த ஆவி என்பது என்னங்க, தேவனுடைய வழிநடத்தலின் படி அவங்க ஜீவிக்கிறது இல்லை, உலகத்தின் ஆச்சரியம் உலகத்தின் புய கவலை இதன் மேல அவங்க போயிடும், தேவனோடு கூட உடன்படிக்கை செஞ்சுட்டு வேற வழியில போறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாரு தேவன், அப்போ சொல்லிடுறாங்க எங்களுடைய சரீரத்தை நாங்க என்ன பண்றோம், ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து வந்தாரு. ஆனா அந்த உண்மை உள்ளவர்கள் என்ன பண்ணிக்கிறார், ஒரு ஆள் என்ன இருக்குது மனப்பூர்வமாக அதை செஞ்சிருக்குது, எது வரைக்கும் சாகர் வரைக்கும். கர்த்தரா இயேசு போல ஜீச சொன்னாங்களே எல்லாம் முடிந்தது சொன்னார்ல, அது போல சபை உண்மை சபையின் மக்கள் கூட முடிந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்றது இல்ல, அந்த மாதிரி ஓடுறது இல்ல. அப்போ அந்த சரீரம் என்ன, இவன் சொன்னபடியே இவங்க செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆனா செய்யறது இல்ல. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்டதான் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக செய், உதாரணம் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க, வாங்கறவங்கள வாங்கிட்டு பாருங்கப்பா கம்பெனி இவ்வளோ போகுது போயிடுங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ கொடுக்குறோம் நாங்கள் இவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு போங்க விஆர்எஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, விஆர்எஸ் வாங்கிட்டு கிடைச்சா போதுன்னு வாடிடுறானுங்க. சில பேர் என்னங்கிறானுங்க, ஐயோ போயிட்டா என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, வேண்டாம் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு பேர் சிஆர்எஸ், ஏன்னா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், விஆர்எஸ் போய் சிஆர்எஸ் ஆகி. அவ கம்பல்சரி, அதே போல தேவன் கூட பண்றாரு, இது வாலண்டரியா மனமும் செய்யறது பலி வேற, கம்பல்சரி. அதனால தேவன் என்ன பண்ண கொண்டு போய் வனாந்தரத்துக்கு கொண்டு விட்டுவான். அப்ப வனாந்தரத்துக்கு போறதுன்னு என்ன அர்த்தம்? வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. மற்ற மிருகங்களுக்கு தான் இந்த மிருகம் சாப்பாடு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குது. அப்ப வனாந்தரத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள்வசமாக கொடுத்தான். அப்போ அந்த ஆள் யார்? ஆள்வசமானா இப்ப சின்ன பையன் குடிச்சு ஒரு வெள்ளாட்டு கடவை கொண்டு போய் விட்டுடுவான்னு சொன்னா முடியுமா? ஏன்னா வெள்ளாட்டு கடவை கூட என்ன இருக்குது, கொஞ்சம் பலம் இருக்குது. அப்ப அதை குடிச்சுட்டு போற அளவுக்கு சக்தி உள்ளவன் வேணும். அப்ப அந்த வனாந்தர அதாவது ஆள்வசமாக வனாந்தரத்துக்கு அனுப்பிடு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் அதனுடைய தலைமையில போட்டுட்டு அதை கொண்டு அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னன்னா இது கூட ஒரு பாவிகள் தான். இவங்க கூட இப்ப யாருதான் தேவனோட கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு, ஆனா சொன்னபடி செய்யறதில்ல, ஏமாத்துறாரு. அப்ப ஏமாத்துறது என்னங்க? ஒரு பாவம். எப்படி ஜனங்களுடைய பாவம் இருக்குது அதே மாதிரி தான் இவருடைய பாவம். அதனால இந்த பாவங்கள் மாதிரி தூக்கி அவர் தலைமையில எல்லாத்தையும் வச்சு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார். அப்ப வனாந்தரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா, வனாந்தரத்துக்கு முன்பாக அந்த ஆல்வசமாக அது கொடுத்த ஆல்வசமாக புடிச்சு போறது இது யார் தெரியுமா? அப்ப செய்த உடன்படிக்கை நிறைவேற்றாமல் தன்னுடைய சுத்துக்கு வாழ்கிறவர்கள் யாருடைய கையில மாட்டிடுவார்? தேவனுடைய கிருபையை இழந்துருவார். அப்போ சொன்னாங்க போல் அதை பத்தி தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று கொரிந்தியர் 5:5. அப்போ கர்த்தர் இயேசு நாளில் அவர் வரும்போது அவன் ரட்சிக்கப்படும்படி, அங்க ஒரு வார்த்தை இருக்கு, முழுமையுமாக அவன் என்ன பண்றது இல்லை, அழித்து போடுறது இல்லை, அவன் ரட்சிக்கப்படும்படி அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக. இது கம்பல்சரி, ஏன்னா அவன் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கான். மாம்சத்துக்கு நான் இந்த சரீரத்தை ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கான். அப்போ இப்ப கம்பல்சரி தேவன் பண்றார், சொன்னபடியே செய்ய வைக்கிறார். அதுதான் இதனுடைய விஷயம். அப்போ அந்த ஆள் யாரு? ஆல்வசமாக இந்த ஆள் யாருதான்? பிசாசு. பிசாசுக்கே ஒப்பாளத்தாக ஒரு மனுஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பாக்குற உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் அவனுடைய கையில சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க மனுஷங்கள்லாம்? எவ்வளோ பாடுபடுறாங்க இல்லைங்களா, பிளாட்ஃபார்ம்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, அங்கே இங்கெல்லாம் நம்ம பாக்குறோமே. நம்ம போல சகோதரர்கள் தான், நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கு தான் அவங்களா, யார் அவங்களா? நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எவ்வளோ துன்பப்படுறாங்க. அப்போ தேவனுடைய கிருபை பெற்று அவருடைய சக்திகளை ஏற்றுக்கொண்டு மனதால் உடன்படிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மாற்றினு எப்படி இருக்கும் நினைச்சுப்பாங்க? அந்த பாடி தான் பண்ணுறாங்க அப்படிங்களா? அப்போ அது அப்போ சொன்ன போல் இன்னொரு இடத்துல கூட சொன்னாரு, பேர் சொல்லி சில பேருக்கு பேர் கூட வச்சாராங்க. 1 Timothy 1:19. இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு இமேனையும் அலெக்சாந்தரும் பேர் சொல்லி சொல்றாருங்க. அவரை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்றார். அப்போ இது வந்து இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நான் வந்து பிரதரை பார்த்து உங்களுக்கு நான் சாத்தான் இடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் சொல்ல முடியும். இந்த பவர் எனக்கு இருக்குதா? இந்த பவர் நம்மளுக்கு இல்ல. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட சில வல்லமைகள். அவங்களுக்கு என்னென்ன வல்லமைகள் கர்த்தரால கொடுக்கப்பட்டதுன்றது கொஞ்சம் ஒரு வகுப்புகளை நம்ம படிக்க போறோம். அப்ப சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கறது அவங்களால தான். அப்ப என்ன பண்றாரு? சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் வந்து அந்த வனாந்தரத்துல கொண்டு போறது எது கிடையாதுனா, மகா உபத்திரவத்தின் காலம். மகா உபத்திரவத்தின் காலத்துக்கு அடையாளமாக வனாந்தரம் சொல்லப்படுகிறது. அதான் ஜீசஸ் சொன்னாங்க, இது முதல் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாதுமான மகா பெரிய உபத்திரவம் இந்த உலகத்தின் மேல் வரும். சகோதர சகோதரர் நீங்க நல்லா திங்க் பண்ணுங்க. இந்த ஒரு காலத்துல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு வலி, இந்த ஒரு வேதனை உலகத்தின் ஜனங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கூட நம்ம காலக்கணக்கு வகுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல கூட தேவன் எப்படி பண்ண போறாரு? இது வரைக்கும் இந்த மாதிரி கிடையாது, இனிமேலும் அந்த மாதிரி எண்ணங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகா உபத்திரவத்தின் காலம் இந்த பூமியின் மேல் வரும். எதுக்காக? அப்பதான் மனுஷங்கள் என்ன நீங்க இருக்கிற மனுஷங்கள் சாதாரணமா திருந்துவாங்களா? எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த மாதிரி வகுப்படுத்தா மனம் திரும்புவாங்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, எவ்வளவு மன கடினத்தில் இருக்கிறாங்க, ஜீசஸ்னாலே வெற்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ரெடி பண்ணணும்னா எப்படி? இந்த மகா உபத்திரவத்தின் காலம். எப்படி இந்த நிலத்துல ஏர் உழுகும் போது கிழிச்சிட்டு போகுது பாத்தீங்களா,
அப்ப அந்த மண்ணுக்கு உயிர் இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை போடும், போட அப்படியே கிழிச்சுட்டு போகணும், அப்பதான் விதை போட்டா வரும். அப்ப அந்த மனிதனுடைய உள்ளம் இது எப்படி இருக்குது, கல்லு மாதிரி இருக்குது, இது சதையாக மாத்தணும். அப்ப என்ன கொடுக்கணும், மக உபத்திரவத்தின் கடம் அப்படியே நைச கொலவரை குடிக்கணும்,
கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும், நல்ல ரிஜா ஆஹா அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு.
பெட்ரோல் விலையில ஏறிட்டு வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த உலகத்தின் உயிர் நாடி எதுங்க, டிரான்ஸ்போர்ட். அப்ப டிரான்ஸ்போர்ட்னுடைய முக்கியமான விஷயம் பெட்ரோல். அது அதுல கை வச்சோன்னா அது கண்டிப்பா தேவன் ஒரு இத்தனை லிட்டர் உள்ள இருக்கணும்னு அவர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த லிட்டர் தீரும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அதுல கை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெட்ரோல் மட்டுமே இருக்குது. இப்போ என்ன இருக்குது, எல்லாம் கணப்பரான கேப கேள்விலும் போடும் கொஞ்ச நாள்ல. அதுக்கு ஆங்கிலத்தில் அனார்க்கின்னு பேருங்க, அதாவது சட்ட திட்டமே கட்டுப்படாத நிலைமை உலகத்தில் வரப்போகுது. அதான் நம்ம பார்க்கணும், அதுதான் அந்த மகா உபத்திரவத்தின் காலம். ஆனா வாழ்ந்தையும் மனமுந்து பலி செலுத்துற ஜனங்கள் அவங்க பரலோகமே போயிடுவாங்க. அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த உடன்படிக்கை செய்துட்டு ஏமாத்துற ஜனங்கள் இந்த உலகத்தின் மக்களோடு சேர்ந்து உபத்திரவத்தில் மாட்டிடுவாங்க. மாட்டி அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா மனம் திரும்பணும், அப்ப தாங்கள் செய்த தவறை உணரணும். அதை பத்தி தான் நம்ம வெளிப்படுத்தல போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள், வெள்ளை நீங்களை போட்டுருக்கிறாங்களே, திரளான கூட்டம், கையில குறுத்தோலைகளை புடிச்சிட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது என்ன சொன்னாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அதான் மகா உபத்திரவத்தில் போய் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கூட இருந்த புருதர் எப்படி செஞ்சுட்டு இருந்தாரு, நம்ம கூட பார்த்தவங்க இருந்து எல்லாம் அவர் எவ்வளவு சுகந்த வாசனையாக ஒன்னு தினமும் தன்னை ஒப்பு கொடுத்துருந்தாரு, நம்ம கூட அவர் கொடுத்தா பைக்கில் கூட போயிட்டு வந்தோம், அவர் கொடுத்தா அவங்க சாப்பிட்டோம், அவர் கொடுத்தா வந்து பைகளை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், அவர் போயிட்டு நம்ம இங்க மாட்டிட்டோமே. அப்போ என்ன ஆகும், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தில் தோய்த்து விளக்கப்படும். மீண்டும் புத்தி வந்து மனம் திரும்புகிற ஜனங்கள் இவர்கள் பத்தி நம்ம படிக்கும் போது லாஸ்ட் வசனம் படிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 3:12-15. மேல் வசனம் படிச்சிருக்கார், அதுல இருந்து வாங்க. எந்த அஸ்திபாரம், அஸ்திபாரம் யாரப்பா, இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவர்களும் யாருமே அஸ்திபாரம் போட்டிருக்காரு, அதான் போட போடுற அஸ்திபாரமாக கிறிஸ்தவ இல்லாமல் வேற அஸ்திபாரம் போட முடியாது. சரி அப்புறம் ஆனா எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்காங்க அதுதான் நெக்ஸ்ட் வசனம். பாத்தீங்களா எப்படி எல்லாம் விசுவாசம் வச்சு எப்படி எல்லாம் கட்டடம் போட்டுருக்காரு அந்த அஸ்திபாரத்தின் மேல. சில பேர் பொண்ணினால போட்டிருக்கிறார், சில பேர் வெள்ளினால போட்டு, சில பேர் வெளியேற பெற்ற கற்களினால பொண்ணு, சில பேர் மரம் போட்டுருக்காரு, சிலர் புல்லு அப்புறம் வச்சப்புல் இதெல்லாம் வச்சு கட்டிருக்கிறார். விசுவாசம் கட்டிருக்கிறாரு, விசுவாச வீடு கட்டிக்கிறாரு மனசுல. நாலானது அது அவனவனுடைய வேலைப்பாடு வெளி கொண்டு வரும். அக்னினாலே வெளிப்படுத்தப்படும், பல விதமான சோதனைகளினாலே அது வெளிப்படும். டெஸ்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் டெஸ்டிங் வேணாம் யாராவது சொன்னீங்களா, எல்லாம் ஆல் பாஸ் விரும்புறீங்களா, இன்னைக்கு சொல்றாங்க 10th class வரைக்கும் ஆல் பாஸ் எந்த டெஸ்டும் வேணான்றாங்க. அது என்ன, அது அது வந்து ஒரு படிப்பா இல்லைங்களா, டெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு படிப்பா. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், டெஸ்ட். அதான் சொல்றாரு அக்னி போல இருக்கும் அந்த டெஸ்ட். அப்புறம் நாலானது அதை விளங்க போனோம். அப்புறம் அதுமே ஒருவன் கட்டினது இதுக்கு இந்த சொல்லப்பட்டுக்கிறது சில பொருள்கள் என்னாகும், நெருப்புல போடாலும் கூட நிற்கும், பொண்ணு நிற்குமா நிற்கும், வெள்ளி நிற்கும், வெளியேறப்பட்ட கற்கள் நிற்கும் இல்லைங்களா. அப்போ ஒருவன் கட்டினது நிலைத்தால் அது அவன் கூலியை பெறுவான். அப்ப நம்மள யாரு கூலி வாங்குறவனுக்கு பேரணுங்க, கூலிக்காரனு நம்மள யாரு கூலிக்காரனு எப்படி சொல்லிட்டு பாத்தீங்களா. ஜீசஸ் சின்ன இடத்துல கூட சொன்னாரு, அப்போ லூக்கா 17:10, லூக்கா 17:10. ஜீசஸ் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தேன், நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யாரும் அப்பதோஜனமான ஊழியர்கள்.
செய்ய வேண்டிய கடமை மாதிரி சார். நான் பெரிய ஊழியக்காரன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க எப்படி சொல்லுங்க, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்யறது கடமை மாத்திரம், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க அதை நான் செய்யறேன். இப்படிதான் நீங்க சொல்லிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஊழியங்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பலமில்லாதது, ரொம்ப பரிபூர்ணம் இல்லாதது, குறைபாடு உள்ளது. அதனால அப்படி சொன்னார். அப்போ ஒருவன் கட்டினது நினைத்தால் அவன் கூலியை ஒருவன் கூலின்றது என்னங்க, இந்த மாபெரும் வாய்ப்பு கர்த்தரா இயேசுவோடு கூட அரசாட்சி செய்கிற வாய்ப்பு, மகமையின் வாய்ப்பு, திவ்ய சுபாவ வாய்ப்பு. அவரோட கூட பாடுபட்டால் நீங்கள் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள், சிங்காசனத்தில் நீங்கள் உட்காருவீர்கள், சிங்காசனங்கள் போடும். அதுதான் கூலி நம்மளுக்கு தேவன் கொடுத்து. எப்படி சொல்லிட்டு இருக்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது வந்து கூலியாக சொல்லுகிறார். ஆனா அடுத்த வசனம், ஒருவன் கட்டினது நிலைத்தால் அது அவன் கூலியை பெறுவான், வெந்து போன 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் அவன் நஷ்டமடைவான். வெந்து போயிடு நஷ்டமடைவான் என்ன இருக்கான், இல்ல நஷ்டமடைவான் என்ன இருக்கான், அந்த வாய்ப்பை எனக்கு விடும். எத்தனை இயேசோட சரீரமாக சபையாக மாற வாய்ப்பை எழுந்துருவா, அதான் நஷ்டம் அடைவான். இப்போ மரம் புல்லெல்லாம் நெருப்புல கொண்டு போய் வேக வைக்கவே வேண்டாம், புல்லெல்லாம் கொண்டு போனோம்னு வச்சுக்க, வைக்க புல்லெல்லாம் பக்கத்தில் போகும்போது என்ன ஆயிடும், சாம்பல் சில பேர் சின்ன சின்ன சோதனையில உணர்ந்துருவாங்க. ஆனால் இயேசு மேல் விசுவாசம் வச்சுட்டு இருக்கும், அது பத்தாது. ஆனாலும் அவனும் ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்க, அவன் சாவடிக்கிறது இல்லை, தேவன் அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுகிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரட்சிக்கப்படுறது என்ன, ஜீவன் கிடைக்குது அவங்களுக்கு, கூட தேவன் கிருபையாக ஜீவன் கொடுக்கிறார். ஆனா எப்படி சிங்காசனத்தில் உட்கார முடியாது, மாறாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் பத்தி தான் சொல்லிக்கிறாரு, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற வாய்ப்பு, அதை பத்தி தாங்க பேசிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப பாவ நிவாரண பலி அங்க அன்னைக்கு நடந்தது 24 மணி நேரம் காலையிலிருந்து சாயங்காலம். ஆனா இந்த சுவிசேஷ யுக காலத்தில் நடக்கிற பலிகள் பத்தி நம்ம படிச்சோம், விசேஷமான பலிகள், பெட்டர் சாக்ரிஃபைஸ். அப்ப அந்த ஒரு நாள் எதுக்கு அடையாளமா இருக்குது, ஒரு சுவிசேஷ யுகத்துக்கு அடையாளமா இருக்குது, ஏறத்தாலும் 2000 வருட காலப்பகுதிக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல தான் இந்த 2 பலிகளும் நடக்கிறது. அன்னைக்கு அவங்க செலுத்தின அந்த 2 பலிகள் அதை காட்டிலும் விசேஷமான பலிகள் இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல நடந்துச்சு. அதாவது இயேசுனுடைய பலியும் சபையினுடைய பலியும் அங்க அருமையான ஏழாவது தேவன் அங்கே காமிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த 2 பலிகளும் எதற்காக செலுத்தப்பட்டதுன்னா, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஆரோன் செலுத்திய காளையின் பலியானது சபைக்காகவும் எல்லா விசுவாசிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை குறிக்குது. வெள்ளாட்டுக்கடனுடைய பலி முடிவடைந்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி சரியாக்கப்பட்டது போலவே உலகத்தின் முழு உலகத்தின் ஜனங்களுக்காக சபையின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்பதான் சபையினுடைய பலி நிறைவேறும் போது அது கிடைக்கும். இது ரெண்டு தான் விசேஷமான பலிகள். தேவன் தாமே அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும் தேவன் உங்களை வழிநடத்துவாராக. அடுத்த வாரத்தில் கூட நம்ம இன்னும் மிக முக்கியமான சில பாடங்களை நம்ம பார்க்க போறோம். இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் மிக மிக முக்கியமான பாடங்களாக இருக்குது. அதுல தீர்க்க தரிசனங்கள், இன்னும் அந்தி கிறிஸ்து பத்தி எல்லாம் வந்து அநேக சத்தியங்களை நம்ம வெளிப்படுத்த போறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
வாக்கிய பிரவிதமாய் தேவன் தாமே ஆசிரியர் ஒவ்வொரு மக்களையும் கூட தான் பார்த்தேன். இதில் கொடுக்கல, இதில் கொடுக்கல, பட் வந்து ஃபுல் நோட்ஸ் இருக்குது. அது நான் இப்போ கூட நம்ம பார்த்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலம் போடுறேன். இப்போ திருபாசனத்துக்கு முன்பாக இந்த மாதிரி சில இடங்களில் வந்து பிரதாரத்தை தேவனால் ஏற்றுக்கொள்ள போறதுக்கு அர்த்தம் பரீட்சைகள் வரும் போது நம்ம எழுதுனோம்னா நம்ம நஷ்டம் ஆனா நினைச்சதுன்னா நமக்கு
என்ன
நஷ்டம் என்னன்னா கத்திரா இயேசு கூட ஆளுகை செய்கிற பெரிய நஷ்டம். அப்போ அவர் சிங்காசனத்து ஆனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிற சேவை செய்கிற அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு தூதர்கள் போட சிங்காசனத்துக்கு உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கும் எவ்வளவு அதுதான் நஷ்டமடையும். ஆனால் அவன் கூலியை பெற்றுக்கொள்ளும் ஏன் நம்மளால கூலி கேட்டுங்க அதை நம்ம பார்த்து தான்
பேசிக்கிட்டேன்.
உங்களை எதிர்பார்த்தீங்க
காணாதான்
இருபது இல்ல உங்களுக்கு வந்து பத்தொன்பது
போனால் நஷ்டமாக இப்போ ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யறான், அவன் செய்யற வேலை அது வைக்கோல புல்லு அப்படின்னு
சொன்னாங்க.
இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் வந்து ஒரு அப்ரியோஜனமான ஒரு ஊழியம்
செய்யறேன்.
அப்ரியோஜனமானா என்னுடைய சுயலாபத்துக்காக ஒரு தவறான ஊழியத்தை செய்யறேன், அந்த ஒரு பிரியமான வழியில் ஊழியம் செய்யறேன். அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது அதனால இவன் கடறது மட்டும் இல்லாமல் ஏமாத்துறதுக்கு இல்லாமல் மற்றவரையும் கெடுக்கிறான் ஏமாத்தான்.
ஆமாம்,
அது ஒரு கல்லாச்சி கல்ல